எங்களை வெகுவாக நேசிக்கிறேன் நல்ல தேவனே. இந்த நாளிலும் உம்முடைய சத்தத்தை கேட்க நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். அப்பா, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற சுதந்திரத்தின் ஐஸ்வர்யம் என்னதென்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்க மனக்கண்களை திறந்திருளும். பரிசுத்தாவியானவரே, இந்த நாளில் நீர் கத்துக் கொடுக்கறத கத்துக்க நாங்கள் ரெடியா வந்திருக்கிறோம். உம்மை நாங்கள் நேசிக்கிறோம். நீர் என்ன எங்களுக்கு சொல்றீரோ அதை கீழ்படிய நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். நாங்கள் ரெடியா இருக்கிறோம், எங்களோடு பேசுமப்பா. எங்க இருதயங்கள் ஜீவனுள்ள தேவனுக்கு தேவன் மேல் தாகமா இருக்கிறது, அவர் சத்தத்தை கேட்கணும்னு வாஞ்சியா இருக்கிறது. எங்களோடு பேச வேண்டுமா இடத்துல ஜெபிக்கிறோம். எங்க இருதயங்கள்லாம் ஆயத்தமா இருக்கிறது உங்களுடைய வசனத்தை கேட்கறதுக்கு. எங்களோடு பேசும். இப்படி சொல்ல முடியாத உம்மை நேசிக்காத உம்மேல வச்சிருக்கிற நேசத்தை தங்களுடைய உம்முடைய வசனத்துக்கு கீழ்படியாத இருக்கிற மக்களுக்காக இந்த நேரத்தில் உம்மிடத்துல ஜெபிக்கிறோம். உம் அறியாத மக்களுக்காக இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம். தேவரீர் இந்த நாளில் அவர்களுடைய மனதில் உம்முடைய ஒளிய நீர் பிரகாசிக்க பண்ணும். இந்த நாளில் அவங்களுடைய பாவ வாழ்க்கைக்கு, உலகத்துக்காக வாழ்ற வாழ்க்கைக்கு ஒரு துக்கத்தை அவங்களுக்கு ஏற்படுத்தி, உம்முடைய ஐஸ்வர்யத்தை எவ்வளோ அவங்க இழக்கிறாங்கன்ற ஒரு உணர்வை எல்லாருக்கும் ஏற்படுத்தும். உலகத்துக்காக வாழ்கிற வாழ்க்கை, தன் ஜீவனை காப்பாற்ற நினைக்கிறவன் அதை இழந்து போவான் என்ற ஒரு உணர்வை அவங்க எல்லாருக்கும் ஏற்படுத்தி உண்மை அவங்க நாடி வர உதவி செய்யும். இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்க நல்ல தேவனே. ஆமென். பாவம் இந்த உலகத்தில் வந்த உடனே இந்த உலகம் சமாதானத்தை இழந்து விட்டது. பாவம் இந்த உலகத்தில் நுழைஞ்ச உடனே இந்த உலகத்திலிருந்து சமாதானம் வெளியே போயிருச்சு. மனுஷனுக்கு தனக்கும் கடவுளுக்கும் அவன் சமாதானத்தை இழந்துட்டான். ரொம்ப முக்கியமா மனுஷனுக்கு இருக்க வேண்டியது என்னன்னா, தனக்கும் தன்னுடைய சிருஷ்டிகருக்கும் இருக்க வேண்டிய சமாதானத்தை அவன் இழந்துட்டான். தனக்கும் தன்னுடைய பிற மனிதனுக்கும் இருக்கக்கூடிய சமாதானத்தை இழந்துட்டான் பாவம் வந்த உடனே. ஏன்னா பாவம் வந்த பிறகு அவன் மனைவியை குற்றம் சொல்ல மனுஷன் ஆரம்பிச்சிட்டான். தனக்கும் தன் மனைவிக்கும் சரியான உறவு இருக்கிறது நம்ம பார்க்கல. பாவம் வந்த உடனே அடுத்த அதிகாரத்தை என்ன பார்க்கிறோம், ஒரு சகோதரன் தன்னுடைய இன்னொரு சகோதரனை கொல்றத நம்ம பார்க்கிறோம். மனுஷனுக்கும் மனுஷனுக்கும் இருக்கிற சமாதானம் போயிருச்சு. கடவுளுக்கும் தனக்கும் இருக்கிற சமாதானம் போயிருச்சு. மனுஷனுக்கும் மனுஷனுக்கும் இருக்கிற சமாதானம் போயிருச்சு. அடுத்தபடியாக மனுஷனுக்கும் அந்த சுற்று இயற்கைக்கும் இருக்கிற சமாதானம் போயிருச்சு. எல்லாமே அவனுக்கு விரோதமா இருக்கிறதா பாக்குறான் மனுஷன். மலை கிளைமேட் எல்லாமே அவனுக்கு விரோதமா வேலை செய்யுது. இயற்கை உலகம் தனக்கு விரோதமாக வேலை செய்கிறத பாக்குறான் மனுஷன். அது மாத்திரம் இல்லாம கடைசியில மனுஷன் தனக்குள்ளேயே சமாதானத்தை அவன் இழந்துட்டான். புரியுதுங்களா? எல்லா சமாதானமும் அவருக்கு போயிருச்சு. கடவுள்கிட்ட இருக்கிற சமாதானம், மற்ற மனிதர்கள்கிட்ட இருக்கிற சமாதானம், தனக்கும் இயற்கையில சுத்துமுத்து இருக்கிற எல்லாத்துக்கும் சமாதானம், கடைசியில் தனக்குள்ளேயே தனக்கு சமாதானம் போயிருச்சு. வெறும் அதிருப்தி, ஒரு வெறுமை, எம்டினஸ், ஒரு வெறுமை தான் மனுஷனுக்கு ஆயிடுச்சு. இந்த சமாதானம் போன இடத்துல மனுஷனுக்கு அந்த இடத்துல என்ன வந்துருச்சுன்னா, பயம் வந்துருச்சு. முதல்ல கடவுளை பத்தி சமாதானம் இருந்துச்சு, சமாதான இடத்துல பயம் வந்துருச்சு. இப்போ கடவுளை பார்த்தவன ஏவ ஆதாம் ஏவல் என்ன பண்ணாங்க, ஓடி ஒளிய ஆரம்பிச்சாங்க இல்லைங்களா. பயம், பயம்னா ஒரு பக்தி நிறைந்த பயம் இல்ல. ஒரு சத்ருவை பார்த்து எப்படி ஓடுவோம், இல்ல நம்மள அழிக்க வர ஒரு நியாயாதிபதியை பார்த்து எப்படி ஓடுவோம், அந்த மாதிரி ஒரு பயம் வந்துருச்சு மனுஷனுக்கு. மனுஷன் கடவுளை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சான். மனுஷன் இன்னொரு மனுஷனை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சுட்டான். இன்னொரு மனுஷனை பார்த்தா பயம், ஏன் பயம், அவன் என்ன செஞ்சிருவானோ, இவன் என்ன செஞ்சிருவானோன்னு ஒருத்தர் ஒருத்தர் மேல பயம் வந்துருச்சு மனுஷனுக்கு, சமாதானம் இருக்க வேண்டிய இடத்துல. அடுத்தபடியாக மனுஷன் சுற்று சூழ்நிலைகளை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சான். முதல் தடவை மனுஷனுக்கு பயம் வந்தது, நான் இன்னுமே என்ன சாப்பிடுவேன், நான் இன்னுமே என்ன துணி போட்டுக்குவேன், இன்னுமே எப்படி வாழுவேன், எப்படி என்ன பண்ணுவேன்ற பயம் முதல்ல வந்துருச்சு மனுஷனுக்கு. முதல்ல இருக்குல்ல அது, அந்த பயம் வந்துருச்சு. கடைசியாக தனக்குள்ளேயே ஒரு பயம் மனுஷனுக்கு வந்துருச்சு. தன்னை பத்தியே ஒரு பயம், தனக்குள்ள நிம்மதியே இல்லை, ஒரு பயம், பயங்கர பயம். தன்னையே பார்த்து தான் பயப்பட ஆரம்பிச்சான். தன்னுடைய கடந்த காலத்தை பார்த்து பயப்படுறான். ஏன்னா தன்னுடைய கடந்த காலம் பாவம், தான் செஞ்ச தப்புங்கெல்லாம் அவனுடைய மனசாட்சிய ஒரு விஷ முள்ளுகள் மாதிரி வந்து வந்து குத்தி அவர் நிமிஷம் நிமிஷம் அவனுக்கு நிம்மதி இல்லாம செஞ்சு வைக்கிறது. கடந்த காலம் அவருடைய நிகழ்காலம் அப்படின்னா இப்ப அவன் ஏன் வாழ்க்கையை என்ஜாய் பண்ண மாட்டேன்றான் தெரியுமா? அவனுக்குள்ள இருக்கிற அநேக ஆசைகள், தன்னுக்குள்ள வளர்த்துக்கிட்ட அநேக ஆசைகள், உலக ஆசைகள், அதெல்லாம் அவனை அந்த பசி உள்ள வாய துறந்து ஏங்குது உள்ளுக்குள்ள. அந்த திருப்தி இல்லாத ஒரு தன்னுடைய நிகழ்காலத்தை அனுபவிக்க முடியாத இருக்கிறான். எதிர்காலத்தை பார்த்தா அவனுக்கு ஒரு பயம், ஏன் ஏது நடக்குமோ என்ன நடக்குமோ, எனக்கு என்ன வந்துடுமோ என்ன வந்துடுமோன்ற ஒரு பயம். மனுஷனுக்கு சமாதானம் இல்ல, மனுஷன் சமாதானத்தை இழந்து விட்டான். மனுஷன் ரொம்ப தீவிரமா சமாதானத்தை தேடுகிறான். எல்லோரும் இந்த உலகத்துல ரொம்ப தீவிரமா சமாதானத்தை தேடுறா. எல்லாம் என்ன எதிர்பார்க்கறது? எனக்கு ஒரு நல்ல காலம் வரும். யார் நினைக்கிறீங்க உங்களுக்கு நல்ல காலம் வரும்ன்ற எதிர்பார்ப்பு யாருக்கு இல்ல? எல்லோருக்கும் மனுஷனுக்கு இருக்கிற எது நினைப்பு என்னன்னா, எனக்கு ஒரு நல்ல காலம் வரும், நல்ல காலம் வரும்னு தான் வாழ்ந்து 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 அந்த நல்ல காலத்தை பார்க்காமயே இந்த உலகத்தை விட்டு போய் விடுகிறான். அதான் மனுஷனுடைய நிலைமை. ஒரு சின்ன பையனை எடுத்துக்காங்க, நல்லா படிக்கணும். ஐயோ எவ்வளவு டென்ஷனு, மாசம் மாசம் எக்ஸாம், வருஷம் வருஷம் இது, மாசம் மாசம் டெஸ்ட், வருஷம் வருஷம் எக்ஸாம், ஒரே டென்ஷனு. அப்பா நான் ஒரு டிகிரியை வாங்கி முடிச்சிட்டேன்னா எனக்கு என்ன நிம்மதி, என்ன சமாதானம் நினைச்சுக்கிறான். ஆனா டிகிரியை வாங்கி முடிச்சிட்டான், முடிச்சிட்ட உடனே வேலைக்கு போய் சேர்றான். அப்போ இன்னொரு விதமான ஒரு கஷ்டம், இன்னொரு விதமான ஒரு வியாபுலம். ஐயோ வேலை செய்யணுமே, அந்த டென்ஷனு இந்த டென்ஷனு வேலை டென்ஷன். சரி ஒரு வேலை நான் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேனா, என்ன கூட சேர்ந்து என்னுடைய என்னோடு சேர்ந்து என்னுடைய என்னுடைய கஷ்டங்கள்லாம் பகிர்ந்துக்கிற ஒரு மனைவி, என்னோடு ரொம்ப அன்பா இருந்து என்னோடு சந்தோஷமா இருக்கிற ஒரு மனைவி இருந்து கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேனா, நாங்க ரெண்டு பேரு ஃபார் எவர் அண்ட் எவர் அண்ட் எவர் ஹாப்பிலி சந்தோஷமா இருக்கு, ஒரு தாய் மாதிரி என்ன அவங்க பாத்துக்குவாங்க, என்ன தகப்பன் மாதிரி என் புருஷன் என்ன பாத்துக்கிட்டு என்னென்ன புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப நல்லா நாங்க வாழ்க்கையை வாழுவோன்ற ஒரு சந்தோஷத்துல கல்யாணம் எனக்கு நிம்மதியை கொடுக்கும்னு சொல்லி கல்யாணத்தை பண்ணிக்கிறேன். அதை பண்ண உடனே பிந்தின நிலைமை முந்தின நிலைமையோட மோசமாகறத அவன் ஏமாற்றத்தை பாக்குறாங்க. அதுல நிம்மதி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும்னு அதை பாக்குறான். சரி அதை பண்ணி பார்த்தா சரி இப்படி ஆயிடுச்சுன்னு அதையும் சகிச்சுக்கிட்டு போறான். அதுக்கப்புறம் என்ன ஆகுது? வேலையில அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு அப்படியே காலங்கள் ஓடுது. கடைசியில எந்த முடிவுக்கு வரான் தெரியுமா? பிள்ளைங்க எல்லாம் ஆயுது சொல்ல, பிள்ளைங்க சொல்ற பேச்சு கேட்கறதுல தன் இஷ்டத்துக்கு இருக்குங்க, மனைவிக்கும் புருஷனுக்கும் சண்டை எப்ப பாரு குடும்பத்துல, இந்த மாதிரி ஒரு குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்து வாழ்ந்து கடைசியில என்ன முடிவுக்கு வரான்னா, நான் ரிட்டையர்ட் ஆகி ஒரு நல்ல ஒரு பெரிய ஃபார்ம் ஹவுஸ் வாங்கி நல்ல இடத்தை வாங்கி ஒரு கார்டன் பண்ணிட்டேன், என்னுடைய கடைசி காலத்தை நிம்மதியா சந்தோஷமா அங்க நான் முடிப்பேன். அதுக்கு முடிவுக்கு வரான், அங்கதான் எனக்கு நிம்மதி கிடைக்கும். ஆனா என்ன பாவம் ஏற்படுதுன்னா, அவனுக்கு அநேக வியாதிகள் வந்து அவனை அட்டாக் பண்ணி அவன் நினைச்சது நடக்கிறதே இல்லை. கடைசியில பயங்கர கஷ்டத்தோடு நிம்மதியை தேடிக்கிட்டு இருந்த மனுஷன் நிம்மதியை அடைய முடியாம இந்த உலகத்தை விட்டு போகிறான். இது இப்படித்தான் அவனுடைய எதிர்பார்ப்பு, எனக்கு வரும் நிம்மதி வரும் நல்ல காலம் வரும் நல்ல காலம் வரும் வரும் வரும்னு அவன் செய்யறது ஒரு அற்புதமான ஒரு முட்டாள்தனம். மனுஷனுக்கு நிம்மதி இல்ல, மனுஷனுக்கு சமாதானம் இல்ல, அவனுக்கு வீட்டுல நிம்மதி இல்ல, வீட்டுல பிரிவின அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அவங்க செய்யற குடும்பம், வீட்டுல நிம்மதி இல்ல, ஒரு அன்பு இல்ல, அக்கறை இல்ல, ஒருத்தர் ஒருத்தர் மேல பாசம் இல்ல, அந்த மாதிரி ஒரு குடும்பம், பயம், வேலையில நிம்மதி இல்ல, உலகத்துல நிம்மதி இல்ல, நாட்டுல நிம்மதி இல்ல. அவன் அந்த நிம்மதியை தேடுவதற்காக பரிதாகமா என்ன செய்யறான் தெரியுங்களா? எங்கேயோ ஒரு பாட்டில குடிச்சிட்டு எங்கேயோ மூளையில படுத்துக்கிட்டு இருப்பான். ஏன் நிம்மதி அதாவது கொடுக்கமே, கோலைத்தனமா நிம்மதியை தேடுறது, வாழ்க்கையை சந்திக்க முடியாம அந்த வாழ்க்கையில இருந்து எஸ்கேப் ஆகி நிம்மதியை தேடுறதுதான் மனுஷன் கண்டுபிடிச்ச நிம்மதி. எங்கேயாவது பாட்டில குடிச்சிட்டு அதை சந்திக்க முடியாம எஸ்கேப் ஆயிடணும், எங்கேயாவது டிவியை பார்த்துக்கிட்டு வாழ்க்கையை சந்திக்க முடியாம ஒரு நிம்மதி. ஏன் அது ரியாலிட்டி இல்ல, ஒரு வேற உலகத்துல போய் நிம்மதியை தேடுறது. ஒரு சினிமாவை பார்த்துக்கிட்டு நிம்மதி இல்ல, எங்கன்னா ஒரு வெக்கேஷனுக்கு போயிருவோம், ஏன் அந்த வாழ்க்கையில இருந்து எஸ்கேப் ஆகணும்னு பாக்குறான், ஏன் அந்த வாழ்க்கையில நிம்மதி இல்ல, எங்கன்னா தூரமா போயிருந்தோம்னு பாக்குறான். இப்படித்தான் நிம்மதியை தேடுறது. நிம்மதி எங்க கிடைக்கும்? அவன் வாழ ஆரம்பிக்கிறான், வாழ்றதே இல்ல, ரொம்ப அதிருப்தியா இருக்கான், திருப்தி அவனுக்கு கிடைக்கிறதே இல்ல. நிம்மதி எங்க கிடைக்கும்? எங்கே நிம்மதின்ற மாதிரி எங்க மனுஷனுக்கு நிம்மதி? வானத்துக்கீழ இந்த உலகத்துல நிம்மதி மனுஷனுக்கு ஒரே இடத்துலதான் உண்டு. அது இயேசு கிறிஸ்துனால தான் ஒரு மனுஷனுக்கு இந்த உலகத்துல நிம்மதி ஏற்பட முடியும். அவன் தேடுற சமாதானம் இயேசு கிறிஸ்து கிட்ட மாத்திரமே உண்டு. அவருடைய கிருபாதார பாவ நிவாரண பலியின் மூலமாகத்தான் மனுஷனுக்கு கடந்த கால வாழ்க்கையை நினைச்சு பார்க்கும்போது நிம்மதி, நிகழ்காலத்துல திருப்தி, வரப்போற காலத்துல நம்பிக்கை. இயேசு கிறிஸ்துக்குள்ள மாத்திரம்தான் ஒரு மனுஷனுக்கு நிம்மதி இருக்க முடியும். முதலாவது அவனுக்கு அந்த நிம்மதி ஏற்படணும்னா, மனுஷனுக்கு சமாதானம் வேணும்னா, அவனுக்கு கடவுள் கிட்ட சமாதானம் ஏற்படணும். அப்போதான் கடவுளுடைய சமாதானம் அவனுக்குள்ள வர முடியும். மறுபடியும் சொல்றேன், கடவுளோடு எனக்கு சமாதானம் ஏற்பட்டாதான் கடவுளுடைய சமாதானம் எனக்குள்ள இருக்க முடியும். The peace with God will give me the peace of God. புரியுதுங்களா? முதல்ல அந்த சமாதானம் ஏற்பட்டாதான் எனக்குள்ள அந்த சமாதானம் இருக்க முடியும். இந்த நாள்ல நம்ம யோவான் 14 அதிகாரம் நம்ம படிக்கும் போது அநேக காரியங்களை இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு விட்டு போகிற சொத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும் போது கடைசியாக அவர் ஒரு காரியத்தோடு முடிக்கிறார். யோவான் 14 அதிகாரம் 27 வசனத்துல நான் படிக்கிறேன். யோவான் 14:27 வசனம், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. சமாதான கர்த்தர் அவங்களோடு கூட இருந்தார். The Prince of Peace பேர் அவருக்கு. இத்தனை நாள் இயேசு கூட இருந்து அவங்க சீஷரும் கூட இருந்தது சமாதான கர்த்தர். அவருடைய பேரு The Prince of Peace. அவர் இருக்கும்போது அந்த சீஷர்களுக்கு பெரிய சமாதானம் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, எல்லா சூழ்நிலையும் அவர் பார்த்துக்கிட்டாரு இல்லையா, எல்லா சூழ்நிலையும் அவர் பார்த்துக்கிட்டாரு. அவரோடு இருக்கும்போது பெரிய சமாதானத்தை அவங்க அனுபவிச்சாங்க. அவங்களுடைய வியாகுலங்களையெல்லாம் அமைதி ஆக்குனவர், வாழ்க்கையெல்லாம் பெரிய பயங்கரமான வாழ்க்கை, பேய் பிடிச்சி அகண்ட மனுஷன் எல்லாம், அப்படியே உடம்பெல்லாம் கிழிச்சுக்கிட்ட மனுஷன்லாம் தலைவாரி நீட்டா உட்கார வச்சிட்டாரு அவர். அப்படி பண்ண ஒரு சமாதானத்தை கொண்டு வந்தாரு. அவங்களோடு ஒரு அவரோடு ஒரு போட்ல இருந்துகிட்டு புயல் அடிக்குது, பயங்கரமா புயல் வருது. நல்லா தூங்குறாரு அவர், நல்லா தூங்குறாரு. அவங்க அப்படியே மிரண்டு போனாங்க. அவர் எந்திரிச்சு என்ன சொன்னாரு, பீஸ் பி ஸ்டில்னாரு. அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அவங்க அவரு கூட இருக்கும் போது என்ன சமாதானத்தை அவங்க அனுபவிச்சிருப்பாங்க. புரியுதுங்களா? மரணத்தை பார்த்து, வியாதிகளை பார்த்து, பிசாசுகளை பார்த்து அவருக்கு இருந்த சமாதானத்தை அவங்க பார்த்தாங்க. எதுக்குமே அசையில, ஒரு கற்பாறை மாதிரி நின்னதை அவங்க பார்த்தாங்க. ஆனா அவர் இப்போ அவங்களை விட்டு போக போறார். இந்த நாள் தான் லாஸ்ட் நாள், அவங்களை விட்டு போக போறார். இன்னுமே அவங்க என்ன பண்ண போறாங்க, அதை கேட்ட உடனே அவங்க சமாதானம் போயிருச்சு. போயிட்ட உடனே அந்த வேதனையில அவங்க பாக்குறாங்க அவரை. அவங்க பார்க்கும்போது அவங்க மனசு அறிஞ்ச அந்த இயேசு என்ன சொல்றாருன்னா, நான் போறேன்னு கவலைப்படாதீங்க, ஒருத்தர் வரார், சம்மன் இஸ் கமிங், ஒருத்தர் வரார். அவர் வந்து என்ன செய்வாரு, என்ன போலவே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார், என்ன போலவே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். உங்களை அனாதையா நான் விடமாட்டேன், என்ன நம்புற பிள்ளைகளே உங்களை அனாதையா நான் விடமாட்டேன். ஒருத்தர் அனுப்ப போறேன் நான் இல்லைன்னு நினைக்காதீங்க, ஒருத்தர் அனுப்ப போறேன், அவர் உங்களோடு இருப்பார், சதா காலமும் உங்களுக்குள்ள இருப்பார். நான் உங்களோடு தான் இருந்தேன், ஆனா அவர் எங்க இருக்காரு, உங்களுக்குள்ள இருப்பார். உங்களுக்குள்ள இருந்து உங்களுக்கு ஒரு ஜீவன் தர, நான் பிழைத்திருப்பதனால் நீங்களும் பிழைத்திருப்பீங்க. உங்களுக்கு ஒரு லைஃப், இட்ஸ் எட்டர்னல் லைஃப். யாருமே அதை தொடவே முடியாது, ஒருத்தனும் உங்க என் கையில இருந்து உங்களை பிடிச்சிட்டு போகவே முடியாது. அந்த லைஃப் கொடுக்குற இட்டர்னல் லைஃப், அந்த லைஃப்ல வாழ்றது எப்படின்னு அவர் தான் உங்களுக்கு சொல்லி தரப்போற. ஒரு டீச்சர் அவர் இருக்க போறாரு, உங்களுக்கு உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து, உங்களுக்கு எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துற ஒரு டீச்சர் அவங்க இருக்க போறாரு அப்படின்னு அவர் சொல்றாரு. அது மாத்திரம் இல்லாம அவர் உங்க கூட இருக்கும்போது, அவர்னால நீங்க இருக்கும்போது என்னுடைய சமாதானத்தை நீங்க அனுபவிக்க போறீங்க அப்படின்னு தான் அவர் சொல்றார். புரியுதுங்களா? சரி, இதுல நம்ம பார்க்க போறது மூணு காரியத்தை இந்த வசனத்துல நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன். இயேசு கிறிஸ்துவனுடைய சமாதானம், அதுக்கு அர்த்தம் என்ன? முதலாவது அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்கு அர்த்தம் என்ன. ரெண்டாவது, அதை எப்படி நம்ம அனுபவிக்கிறது. அர்த்தத்தை புரிஞ்சிருச்சு எனக்கு, நான் அதை எப்படி அனுபவிக்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். மூணாவது, அதன் சமாதானத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் என்னன்னு சொல்ல போறேன். முதலாவது அந்த சமாதானத்துக்கு அர்த்தம், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் தட் பீஸ், ஹவு டு ஐ எக்ஸ்பீரியன்ஸ் இட், த பிளெஸிங்ஸ் ஆஃப் த பீஸ். புரியுதுங்களா? மூணு தலைப்புல சொல்றேன். முதலாவது அதுக்கு அர்த்தம் என்னன்றது நான் சொல்றேன். அவர் அதுலயே சொல்றாரு, எப்படி சொல்றாரு, இப்போ 27வது வசனத்தை நல்லா அதை படிப்போம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். அதுக்கு அதை அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு நெகட்டிவா போடுறாரு அங்க, உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. முதலாவது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இயேசு கிறிஸ்து சமாதான அர்த்தம் நமக்கு என்ன புரியும்னா, உலகம் கொடுக்கிற மாதிரி அவர் சமாதானம் இல்லை. உலகம் கொடுக்கிற சமாதானம் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு 5 நிமிஷம். உலகம் கொடுக்கிற சமாதானம் என்னன்னா, சமாதானம்னா உலகத்துல என்னங்க சொல்றோம், ஒரு ஒரு போராட்டம் இல்லாத ஒரு நிலைமையத்தான் சமாதானம்ன்றோம். இல்ல அப்படித்தானே? ஒரு போராட்டம் இல்ல. பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் சமாதான பேச்சுவார்த்தை. என்னத்த சமாதானம்? ஒருத்தர் ஒருத்தர் நம்ம இன்னும் ரொம்ப நேசிப்போம் சமாதானம் சொல்றாங்க. இல்ல, ஒருத்தர் ஒருத்தர் கொண்டுக்க கூடாது, ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்க கூடாது, அதான் சமாதானம். ஒரு வீட்லயே எடுத்துக்கிட்டீங்கன்னா சமாதானமா இருமா, ஏமா சண்டை போட்டுக்கிறீங்க, சமாதானமா இரு, ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க வீட்டுல சொல்றது இல்ல அப்படின்னா என்ன சொல்றோம்? ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப நேசிங்க, ஒருத்தர் ஒருத்தர் இல்ல சண்டை போட்டுக்காம இருங்க. ஒரு ஒரு வீட்டுல சண்டையே ஒருத்தர் ஒருத்தர் சண்டையே போட மாட்டாங்க, ஒன்னும் போட மாட்டாங்க, அமைதியா இருப்பாங்க. ஆனா ஒருத்தர் ஒருத்தர் மேல கோபம் டென்ஷனும் இருக்கும் தெரியுமா? ஆனா பேச்சு ஒன்னும் இருக்காது, ஆர்குமெண்ட் ஒன்னும் இருக்காது, ஆனா டென்ஷன் அந்த வீட்டுல இருக்கும். அதான் உலகம் கொடுக்கிற சமாதானம். சண்டை போடாத இருக்கிறது தான் சமாதானம் உலகத்தின் படி. இன்னொரு சமாதானம், சூழ்நிலையை பொறுத்த சமாதானம். நான் நினைச்சபடியெல்லாம் நடந்துருச்சுன்னா எல்லாம் கரெக்டா நடக்குது, சந்தோஷமா இருக்குது. நான் என்ன நினைச்சனோ அதேபடி நடக்குது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சமாதானமா இருக்கு, நான் நினைச்சதெல்லாம் நடக்குது இல்லைங்களா? அது ஒரு சமாதானம். கொஞ்சம் ஏதாவது என் பிளானுக்கு அப்படி போகட்டும், தாண்டவ கோணு தாண்டவ கோணுன்னு ஆடுவோம். தாண்டவ கோணு என்ன தெரியுமா? சிவன் பெறுவான்னு அப்படியே கோவம் வந்துச்சுன்னா ஆடுவாரா, டன் டன் உலகமே ஆடுமா? அந்த மாதிரி தாண்டவ கோணே, நம்ம பிளான் படி போலன்னா அவ்வளவுதான், தாண்டவ கோணே ஆடுவோம் நம்ம. அது அதுதான் உலகம் கொடுக்க. சூழ்நிலையை பொறுத்து என் இஷ்டம் படி நடந்தா சமாதானமா இருப்பேன். எனக்கு ஏதாவது ராங்கா போச்சுன்னா, கொஞ்சம் ஏதாவது மாறுச்சுன்னா, அதை யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி சமாதானம் என்னங்க பிரயோஜனம்? ஒரு சின்ன மாற்றம் கூட என் சமாதானத்தை என்கிட்ட இருந்து திருடிக்க முடியும்னா அது என்ன சமாதானம்? ஒரு சின்ன சேஞ்ச் கூட என்கிட்ட என் சமாதானத்தை திருடிட முடியும். சமாதானம் இருக்கிறதும் ஒண்ணு, இல்லாததும் ஒண்ணு, அதான் உலகம் கொடுக்கிற சமாதானம். இன்னொன்னு வந்து அது டெம்பரவரி, சூழ்நிலையை பொறுத்து சமாதானம். டெம்பரவரி சமாதானம், நிலையற்ற சமாதானம். நிலையற்ற சமாதானம் எப்படி சார்? நீங்க நீ வெங்கிதுரா ஆறாமாகிது அப்படிதானே சொல்றது? ரொம்ப சமாதானமா இருக்கு, ஆறாமா இருக்கிற. அது எவ்வளவு ஆபத்தான சமாதானம் தெரியுமா? உலகம் கொடுக்கிற சமாதானம். உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். உலகம் கொடுக்கிற சமாதானம் ரொம்ப டேஞ்சரஸ். ஐயோ ஆறாமாகிதிரா, ஐயோ பாப்பா அப்படின்னு தான் அவங்களை பார்த்து சொன்னேன். ஏன்னா ரொம்ப முட்டாள்தனம். பைபிள்ல என்ன சொல்லுதுன்னா, மதிகேடான சமாதானம் அதுக்கு பேர். டெம்பரவரி சூழ்நிலை நல்லா நடக்கிறதுனால, நல்லா வசதி இருக்கிறதுனால வருகிற சமாதானம் ரொம்ப ஆபத்தான சமாதானம். தேவனிடத்துல நான் ஐஸ்வர்யவானா இராம, உலகத்துல வசதிகளும் உலகத்துல இருக்கிறதுனால எனக்கு உலகத்துல இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லல, ஆனா அதனால எனக்கு சமாதானம் இருக்குன்றது ரொம்ப ஆபத்தான சமாதானம். ஏன் அப்படின்றத சொல்றேன். ஒரு ஓமை சொல்றாரு இயேசு கிறிஸ்து. லூக்கா 12 எடுத்துக்கோ. லூக்கா 12வது அதிகாரம் 19வது வசனம். படிங்க. லூக்கா 12:19.
பின்பு ஆத்துமாவே உனக்காக,
ஒரு நிமிஷம் அந்த கதையை சொல்லிடுறேன். ஒருத்தருக்கு ரொம்ப செழிப்பா வயல்லாம் வந்துருச்சு, ரொம்ப வயல் வந்துட்டு ரொம்ப செழிப்பு, ரொம்ப பணம் வந்துருச்சு, எக்கச்சக்கமான வயல் இதெல்லாம் வந்துருச்சு. அவருக்கு இன்னும் கட்டி 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 அதுல எல்லாம் போட்டு வைக்கிறாரு. என்ன பண்றதுன்னு தெரியல, ரொம்ப செழிப்பா. உங்களுக்கு யாருக்காவது அந்த பிரச்சனை வந்திருக்குங்களா? ரொம்ப செழிப்பு, போடுறதுக்கு இடம் இல்ல, அந்த மாதிரி வந்துருச்சு ஒருத்தருக்கு. அவர் என்ன சொன்னாருன்னா, நான் நல்லா பெரிய இன்னும் அந்த பான்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் நல்லா கட்டிட்டு அதெல்லாம் நல்லா தானியங்களை நிரப்பிட்டு எனக்கு நான் என்ன சொல்லுவேன் படிங்க.
நீ இளைப்பாறின் ருசித்து குடித்து குறிப்பாய் என்று ஆத்மாவோடு சொல்வேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான்.
அடுத்த வசனம்,
தேவனே அவனை நோக்கி, மதிக்கேடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக் கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்த பைகள் யார் யாருடையதாகும் என்றார்.
அவன் என்ன சொன்னா, நான் இன்னுமே சமாதானமா சந்தோஷமா இருக்க போறேன், ஏன்னா எனக்கு இவ்வளவு வயல் இவ்வளவு வசதிகள் வந்துருச்சு, நான் இதெல்லாம் நல்லா சேர்த்து வச்சுட்டு பெரிய இதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு என் ஆத்மாவே நீ இன்னுமே சந்தோஷமா இரு, உனக்கு பரம்பரை சொத்து எல்லாம் நல்லா சொத்து வந்துருச்சு, நான் எனக்கு சந்தோஷமா சொல்லிக்குவேன் அப்படின்னாரு. அவர் கடவுள் பார்த்து அவனை என்ன சொல்றாரு, ஏய் மென்டல், அந்த வார்த்தை தான் யூஸ் பண்றது, மென்டல் பைத்தியக்காரா, பைத்தியம் எவ்வளவு பைத்தியம், உன்னால வச்சு உன்கிட்ட வச்சுக்க முடியாத காரியத்தை குறித்து நீ இவ்வளவு பெரிய சந்தோஷப்பட்டு சமாதானப்படுறிய, உன்கிட்ட இந்த எடுத்துக்கொள்ளுகிற காரியத்தை மேல போய் உன் சந்தோஷத்தை வச்சிருக்கிறிய, இன்னைக்கு நீ சாக போறிய, உன் ஆத்மா உன்கிட்ட இந்த எடுக்க கொள்ளப்படுத, நீ செஞ்சது அதெல்லாம் யாருக்கு போய் சேரும், அது மேல போய் உன் சமாதானத்தை வச்சிருக்கிறிய, எவ்வளவு பைத்தியக்காரத்தானே நீ, மென்டல் தான் கூப்பிடுறாரு, புரியுதுங்களா. அவர் அப்படித்தான், எவ்வளவு முட்டாளுங்க சார், ஏன்னா உங்ககிட்ட வச்சுக்க முடியாத காரியத்தை உங்ககிட்ட இந்த எடுபடக்கூடிய காரியத்தின் மேல உங்க சமாதானத்தையும் உங்களுடைய முயற்சிகளும் உங்களுடைய சந்தோஷத்தையும் உங்களுடைய எல்லாத்தையும் அது மேல போய் வச்சிருக்கிறிய, நீ எவ்வளவு பெரிய முட்டாள் மதிகேடனு, நீ போயிட்டவன அதெல்லாம் யாருக்குடா ஆகும், நீ ரொம்ப நாளா இருக்க போற இந்த உலகத்துல, எத்தனை நாள் இருக்க போற, எவ்வளவு பைத்தியக்கார நீ அப்படின்ற, அதான் உலகம் கொடுக்கக்கூடிய ஒரு சமாதானம். யோசிச்சு பாருங்க, ஒரு ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன், இதை புரிஞ்சுக்கணும்னா, ஒருத்தர் வந்து ரொம்ப ஒரு கேமரா பயனாக்குள்ள தெரியுங்களா, கேமரா வச்சுக்கோ, கேமராவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஒருத்தர் ரொம்ப நல்லா தூங்கிட்டு இருக்காரு, ஒரு செடிங்க நிறைய செடிங்க இருக்கு, நல்லா தூங்கிட்டு இருக்காரு, நல்ல நிம்மதி அவருக்கு, கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காரு நல்லா, அந்த கேமரால அவர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, பார்த்துட்டு இருக்கும்போது அதை பார்த்துட்டு என்ன நிம்மதி மனுஷனுக்கு, என்ன சந்தோஷமா சமாதானமா இருக்கான் அப்படின்னு நீங்க பாக்குறீங்க, பாத்துட்டு பொறாம உங்களுக்கு, அந்த மாதிரி நம்ம இல்லையே, என்ன சமாதானமா இருக்கான்னு கொஞ்சம் என்ன பண்றீங்க, அதை பார்க்கும்போது அப்படி இருக்கு, ஆனா அந்த பைனாக்குலர் கொஞ்சம் ஜூம் பண்ணி பின்னாடி வரீங்க, ஜூம் கம்மி பண்ணி பின்னாடி வந்தீங்கன்னா அந்த செடிக்கு பக்கத்துல ஒரு சிங்கம் இப்படி காத்துக்கிட்டு இருக்கு, அவர் மேல உழுவலான், சிங்கம் அப்படியே கர்ஜிக்கிற சிங்கம் அப்படியே நின்னுகிட்டு இருக்கு, அவரை போய் அவர் மேல போய் புடுங்கி அவர் அழிக்கலான்னு காத்துக்கிட்டு இருக்கு, என்ன என்ன ஃபீலிங் ஆகும் உங்களுக்கு, அந்த அவர் தூங்குற ஒரு சமாதானத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷமாகும், அப்போ என்ன பைத்தியக்காரன் அவன், அவன் கொஞ்சம் முழிச்சிருந்தாவது அந்த சத்தத்தை கேட்டு தப்பிச்சிருக்கலாம் இல்லையா, தூங்கிட்டு இருக்கானே, அது போய் ஒரு சமாதானமா யோசிச்சு பாருங்க, அப்படித்தான் உலகம் கொடுக்கிற சமாதானம், புரியுதுங்களா உங்களுக்கு, அது அறியாமையின் சமாதானம், ஏன்னா அவனுக்கு என்ன காத்திருக்குன்னு ஒரு மனுஷனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, ஆத்மா இந்த உலகத்தை விட்டு போகும்போது என்ன காத்திருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா ஒரு செகண்ட் கூட அவனுக்கு சமாதானம் இருக்க முடியாது, தெரியுங்களா, இந்த உலகத்துல எவ்வளவுதான் சொத்து இருந்தாலும் எவ்வளவுதான் வசதி இருந்தாலும் ஒரு செகண்ட் கூட இருக்க முடியாது, ஏன்னா அறியாமைனால அவன் கண்ணு குருடானது, என்ன இருக்குன்னு தெரியாம. இன்னொரு சின்ன உதாரணம் கொடுப்போம், வேடிக்கையா இருக்கும், பீச்ல ஒருத்தர் நல்லா படுத்துக்கிட்டு இருக்கா, ரொம்ப நல்லா படுத்துட்டு இருக்கா, அப்படியே கண்ணாடி போட்டுக்கிட்டு அவங்க ஃபேமிலி எல்லாம் நல்லா பீச்ல படுத்துக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப அழகா படுத்துட்டு இருக்காங்க, நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு பொறாம, நம்ம எல்லாம் இப்படி வெக்கேஷனுக்கு வர முடியலையே, நம்ம எல்லாம் இப்படி வர முடியலையே, அதே மாதிரி கேமராவை ஜூம் பண்ணி பின்னாடி கொஞ்சம் பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு 1000 km/s, 10,000 feet சுனாமி அங்கிருந்து வந்துகிட்டு இருக்கு, ஒரு நிம்மதியா படுத்துக்கிட்டு இருக்க, அதை பார்த்து என்ன பொறாமையா வரும் அவங்கள பார்த்து, உங்களுக்கு என்ன பைத்தியக்காரங்க, என்ன பைத்தியக்காரங்க, அதுதாங்க உலகம் கொடுக்கிற சமாதானம், அறியாமையின் சமாதானம், இருக்கிற அந்த சூழ்நிலையினால வருகிற சமாதானம், என்ன ஆத்மாக்கு காத்திருக்கு கடவுள்கிட்ட எப்படி இருக்கிறான்னு தெரியாம அறியாமையின் சமாதானம், பூனை கண்ணை மூடிக்கிட்டு பாலை குடிக்கிற மாதிரி சந்தோஷமா குடிக்குது பாலை குடிச்சுக்கிட்டு இருக்கு, ஆனா அதுக்கு என்ன காத்திருக்குன்னு தெரியாம ஒரு சமாதானம், அது டேஞ்சரஸான சமாதானம். சார் எங்கிதிரா, ஆறாமகிதின்னு கொடு, பாப்பா நீ ಎಷ್ಟು ಆರಾಮಾಗಿದ್ದೀರಾ, ನಿಮ್ಗೆ ಏನು ವೇಟ್ ಮಾಡ್ತಾ ಇದೆ ಗೊತ್ತಾ ನಿಮ್ಗೆ, ಅದು ಗೊತ್ತಾದ್ರೆ ಒಂದು ಸೆಕೆಂಡ್ ನಿಮ್ಗೆ ಆರಾಮಾಗಿರಕ್ಕಾಗಲ್ಲ, ಅದಾವ ಉಲಗಂ ಕುಡುಕ್ರೆ ಸಮಾಧಾನ. ಇನ್ನೊಂದು ಉಲಗತ್ತಲ್ಲ ಅನೇಕ ಸಮಾಧಾನ ಇರ್ಕಂಗ, ಉಲಗಂ ಕುಡುಕ್ರದೆಲ್ಲ ಏಮಾತ್ರ ಸಮಾಧಾನ. ಇನ್ನೊಂದು ಸಮಾಧಾನ ನಮ್ಮಲ್ಲ ಪಾರ್ಥ ಉನ್ನ ಉಲಗತ್ತಲ್ಲ ಕೇಕ್ರದ ನಮ್ಮಲ್ಲ ಅಪಡಿನ್ ಸೊಲ್ಲರನ ಉಲಗತ್ತಲ್ಲ ಕೇಕ್ರದ ಪಾರ್ಥ ಉನ್ನ ஐயோ எப்படி இருக்கிறீங்க நீங்க, உங்களை ரொம்ப நாளாச்சு பார்த்து. அம்மா அம்மா நல்லா இருக்கிறாங்களா, அப்பா நல்லா இருக்கிறாங்களா, குழந்தைலாம் எப்படி இருக்குது, எல்லாம் நல்லா இருக்கீங்களா, ஐயோ நீங்க ரொம்ப எத்தனை நாளாச்சு உங்களை பார்த்து. நம்மள அவங்க அப்படியே பேசும்போது நமக்கு அப்படியே மனதுருகி போயிருது. என்ன ஒரு அன்பு, என்ன ஒரு இது. ஆனா நம்மளை தாண்டி அவங்க போன பிறகு நம்மள பத்தி இடைவிடாம ஜபம் பண்றாங்களா, நம்மளையவா நினைச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, நம்மளை பாண்டி போனவங்க நம்மளை பத்தி யோசிக்கிறது கூட இல்ல. எல்லாரும் சொல்லல, உலகம் கொடுக்கற சமாதானம், அந்த உலகத்துக்கான நம்ம இவ்வளவு ஆசைப்படுறோம், அந்த உலகம் பேருக்கான நம்ம இவ்வளவு ஆசைப்படுறோம், அதான் உலகம் கொடுக்கற சமாதானம். ஒரு ஏமாத்திர சமாதானம், புரியுதுங்களா, ஏமாத்திர சமாதானம், ஒரு மாயையான ஏமாத்திர சமாதானம். இவ்வளவு வரைக்கும் நம்ம பார்த்தோம் உலகம் கொடுக்கற சமாதானத்தை பத்தி, புரியுதுங்களா, இதான் உலகத்தினால வருகிற சமாதானம், அறாமாக இருக்கிறது. இப்போ கடவுள் தான் எனக்கு உதவி செய்யணும். இதுக்கு விரோதமாக அந்த பிரம்மாண்டமான அந்த ரட்சகர் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சமாதானம் என்னன்றத நான் உங்களுக்கு சொல்றதுக்கு பரிசுத்தாவி உதவிதான் எனக்கு தேவை, இல்லைன்னா நான் சொல்ல முடியாது. என்ன அந்த சமாதானம், அவர் கொடுக்கிற சமாதானம் என்ன தெரியுமா, உலகத்துக்கு விரோதமான சமாதானம். அது வந்து ஒரு அற்புதமான தெய்வீகமான நிரந்தரமான ஒரு ஒரு செட்டிலான ஆத்ம சமாதானம். அது அந்த சமாதானம் வந்து எந்த அளவுக்கு ஒரு அமைதினு வாங்க, புரியுதுங்களா, ஒரு அமைதி, ஒரு உள்ளுக்குள்ள ஒரு காம்னஸ், ஒரு அமைதி. எந்த அளவுக்கு அது அமைதினா, என்ன ஒரு ஆக்ரோஷமான அடிதடியான அமைதி அது. அது சும்மா சோம்பலா சமாதானமா சாதுவா இருக்கிற அமைதி இல்ல, ஆக்ரோஷமான ஒரு அடிதடியான அமைதி அது. அது எந்த சூழ்நிலைனால பாதிக்கப்படுறது இல்ல, ஏதாவது சூழ்நிலை வந்துச்சுன்னா அந்த சூழ்நிலையை அட்டாக் பண்ணி அந்த சூழ்நிலையை மாத்தி தனக்கு சந்தோஷமா மாத்திக்க கூடிய ஒரு சமாதானம். என்ன சூழ்நிலை வந்தாலும் அந்த சூழ்நிலையை தாக்கி அதை விழுங்குற ஒரு சமாதானம் இது, புரியுதுங்களா, பயங்கரமான சமாதானம் இது. ஒரு அந்த சூழ்நிலையினால பாதிக்கப்படுறது இல்ல, அந்த சூழ்நிலையை பாதிச்சிடும் இந்த சமாதானம். அந்த சமாதானத்தை தான் இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். இந்த சமாதானம் வந்து தேவனுடைய தேவன் என்ன மகிழ்ச்சியா இருக்கிறாரு, என்னை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாருன்ற ஒரு ஒரு உணர்வுல வருகிற ஒரு சமாதானம், ஒரு உள்ளுக்குள்ள ஒரு ஒரு உறுதி. தன்னுடைய குமாரனே எனக்காக கொடுத்த அந்த தேவன், அந்த குமாரனோடு சேர்த்து வேற எல்லா வசதிகளும் ஏன் எனக்கு கொடுக்க மாட்டாருன்ற ஒரு நம்பிக்கையில வருகிற ஒரு சமாதானம். என்னுடைய தேவைகள் எல்லாம் தேவன் சந்திப்பார், என்னுடைய வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு துணி, என் தலையிலிருந்து ஒரு முடி உழுவுதுன்னா கூட அவர் தான் என்னை பாதுகாத்துக்கிட்டு வராருன்ற ஒரு நம்பிக்கையில வருகிற ஒரு சமாதானம். இந்த சமாதான சூழ்நிலைக்கு அப்பாற்பட்டது, பைபிள்ல கூட புத்திக்கு அப்பாற்பட்ட சமாதானம், புரிஞ்சுக்கவே முடியாது இந்த சமாதானம். புத்திக்கு அப்பாற்பட்டது எப்படிங்க புரிஞ்சுக்க முடியும், புரிஞ்சுக்க முடியுமா? உங்களுக்கு அந்த சமாதானம் இருந்துச்சுன்னா உங்களாலேயே புரிஞ்சுக்க முடியாது. ஏன் இந்த சமாதானம், என்ன இந்த சூழ்நிலை, ஏன் இவ்வளவு அமைதியா இருக்கு, ஏன் இவ்வளவு சமாதானமா இருக்கு, உங்களுக்கே அது தெரியாது. அந்த சமாதானத்தை புரிஞ்சுக்க முடியாத புத்திக்கு அப்பாற்பட்ட சமாதானத்தை பத்தி பிரசங்கம் நான் ஒன்னு எடுக்கணும்னா எப்படிங்க எடுக்கிறது, அது கடவுள் தான் உதவி செய்யும். பெரிய சமாதானங்க அது. அந்த சமாதானத்தை பத்தி கொஞ்சம் படிப்போம். முதலாவது அந்த சமாதானத்தை அந்த 27வது வசனத்துல என்ன சொல்றாரு, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். The peace I leave with you. சமாதானத்தை உங்களுக்கு வச்சுட்டு போறேன். இயேசுவை நான் நம்புறேன், எங்க அப்பா அம்மா எல்லாம் எனக்கு சொத்தை வச்சுட்டு போறாங்க, இயேசுவை நான் நம்புறேன், இயேசு எனக்கு என்னத்தையா வச்சுட்டு போனாருன்னு ஒரு மனுஷன் கேட்டானா, இந்த சமாதானத்தை வச்சுட்டு போயிருக்காரு. உனக்கு என்ன வச்சுட்டு போயிருக்க, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், சமாதானத்தை வைத்து போகிறேன். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, எனக்கு ஏன் இயேசு, இயேசு தான் இந்த உலகத்துக்கே கடவுள். அவர் நினைச்சா 10 உலகத்தை உண்டாக்கும், 16 உலகத்தை உண்டாக்க முடியாது. ஏன் நம்ம எத்தனை பேர் இருக்கோம், இத்தனை பேருடைய உலகத்தை, மூர்த்திக்கு ஒரு உலகம், எனக்கு ஒரு உலகம், அருணுக்கு ஒரு உலகம் உண்டாக்க முடியாது. அவரால் உலகம் முடிக்க ஒன்றும் கொடுக்க முடியுங்க, அதெல்லாம் எனக்கு வச்சுட்டு போக கூடாது. அதைத்தான் நான் நினைக்கிறேன், உலகம் தான் அந்த உலகங்கள் கொடுக்க முடியாத சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுத்துட்டு போறேன். அதான் உனக்கு தேவை, உலகம் இல்ல உனக்கு தேவை, அழிஞ்சு போயிருவேன் நீ, உனக்கு சமாதானத்தை வைத்து போகிறேன். உலகம் 10 உலகங்கள் கூட உனக்கு கொடுக்க முடியாது, அந்த மாதிரி சமாதானத்தை வைத்து போகிறேன். என்ன அருமையான ரட்சகர், எனக்காக என்ன பண்ணாரு, பரலோகத்துல தன்னுடைய மகிமையை வச்சுட்டு வந்துட்டார் இல்லைங்களா. தன்னுடைய மகிமையெல்லாம் விட்டுட்டு தன்னை வெறுமையாக்கி இந்த உலகத்துல வாழ்வதற்காக, எனக்காக என் பாவத்தை போக்குறதுக்காக இந்த உலகத்துல வந்த தேவன் இந்த உலகத்தை விட்டு போகும்போது என்ன வச்சுட்டு போறாரு, ஏன் சமாதானத்தை கூட விட்டு போயிட்டார். அப்பேற்பட்ட ரட்சகர் அவருடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். அது ஒரு சொத்து, அது ஒரு லெகசின்னு இங்கிலீஷ்ல. லெகசினா எனக்காக இயேசு என்ன விட்டு போயிருக்காருன்னா, சமாதானத்தை விட்டு போயிருக்காரு. The peace I leave with you. அது ஒரு கிஃப்ட். முதலாவது அதை புரிஞ்சுக்கணும். ரெண்டாவதாக யாருடைய சமாதானத்தை, 27வது வசனம், சமாதானத்தை வைத்து போகிறேன் அப்படின்னா என்ன, அது ஒரு கிஃப்ட் பாக்குறோம், அது நமக்காக வச்சுட்டு போனாருன்னு பாக்குறோம். அது யாருடைய சமாதானம், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். இது என்னங்க அர்த்தம் அம்மா, இதை எப்படி நான் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழும்போது சமாதானமா வாழ்ந்தாரா, வாழ்ந்தாரா நினைக்கிறீங்களா? சமாதானமா அவருக்கு எந்த திடீர் திடீர்னு வியாகுலமோ, திடீர் திடீர்னு பயமோ, திடீர் திடீர்னு எது எரிஞ்சு கொடுத்துக்கிட்டோம் எல்லாருமே, அப்படியா இருந்தாரு? என்ன சமாதானமா இருந்தாரு உங்களுக்கு தெரியுமா? அவர் வாழ்க்கையை படிச்சிருக்கீங்களா? என்ன சமாதானமா இருந்தாரு, என்ன திருப்தியா இருந்தாரு, என்ன சத்ருவங்களுக்கு மத்தியில, கொலகாரங்களுக்கு மத்தியில, தன்னை அழிக்கணும்னு தேடுகிற மத்தியில, விரோதங்களுக்கு மத்தியில, கோபங்களுக்கு மத்தியில, வெறுப்புக்கு மத்தியில, ஏமாத்தத்துக்கு மத்தியில, என்ன சமாதானமா அவர் இருந்தார், என்ன சமாதானமா இருந்தார். அவர் வந்து அவர் பிடிச்சி கெத்செமனேல பிடிச்சி அவரை அடிச்சு அவமானப்படுத்தி துப்பி அவரை எவ்வளவு கேவலப்படுத்தணுமோ கேவலப்படுத்தி அடிச்சு எடுத்துட்டு போய் சிலுவையில மனுஷனுக்கு வரக்கூடாத வேதனைகளுக்கு அவருக்கு வந்த போதும், தலையிலிருந்து கால் வரைக்கும் ரத்தம் ஒழுவி காயமா கதறுது, மூச்சு விட முடியல, அவர்னால கதறாரு, தலையிலிருந்து கால் வரைக்கும் காயம், ரத்தம் ரொம்ப கிடக்குது, துடிக்குது ஒவ்வொரு யார்கனும் உள்ள. ஆனா அந்த தெய்வீக சமாதானத்தோடு சிலுவையில இருந்துகிட்டு மூச்சு விட முடியல, மேல எந்திரிச்சாதான் மூச்சு பேசவே முடியும். ஆனா மேல எந்திரிச்சு என்ன பண்ணுது, தன்னை சிலுவையில அறிஞ்சவங்களுக்காக ஜெபிக்குது. அந்த சமாதானம் அப்படி என் ஆத்மாவை கொடுக்கறேன்னு சொன்ன அந்த தெய்வ சமாதானம், அந்த சமாதானம் என்னங்க பண்ணுச்சு, தன்னுடைய வாழ்க்கையில வந்த எல்லா சூழ்நிலைகள்னால அது பாதிக்கப்படல, எல்லா சூழ்நிலைகளையும் அது விழுங்கில்ல. அதுதானே பாக்குறோம் இயேசு கிறிஸ்துவோட சமாதானம், எல்லா சூழ்நிலையில அவர் சமாதானத்தை வச்சு எல்லாத்தையும் மேற்கொள்ளல அவரு. அதைத்தான் நம்ம பாக்குறோம், என்னுடைய சமாதானம், கிறிஸ்துவுடைய சமாதானம். அது ஒரு ஒரு புதுசா அவர் ஏதோ தயார் பண்றாங்க, டெஸ்டட்னு போடுவாங்க தெரியுங்களா உங்களுக்கு, இந்த கார் வாங்கினீங்கன்னா, ஏதாவது வாங்கினீங்கன்னா டெஸ்டட், இட்ஸ் அ டெஸ்டட் மெட்டீரியல். என்னுடைய இயேசு கிறிஸ்துடைய சமாதானம் இட்ஸ் அ டெஸ்டட் சமாதானம் தெரியுமா? இந்த உலகத்திலேயே அண்ட சராசரத்திலேயே நடக்க முடியாத போராட்டத்தை சந்திச்சு ஜெயம் பெற்ற ஒரு சமாதானம் அது. என்ன போராட்டம் அவருக்கு, வாழ்க்கையில என்ன பயங்கரங்க அவருக்கு, எத்தனை விரோதங்கள், எத்தனை கோபங்கள், எத்தனை பயங்கரங்க, அதையெல்லாம் சந்திச்சு ஜெயம் பெற்ற சமாதானத்தை, அந்த சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். என்ன பயங்க ஆபத்துங்கள்ல அமைதி, என்ன உபத்திரங்கள்ல சாந்தம், என்ன வியாகுலத்திலிருந்து விடுதலை பெற்ற ஒரு வீரனா அவர் நின்று, ஒரு அடிதடியா எல்லா சூழ்நிலைகளை அவர் மேற்கொள்ளல. அந்த சமாதானம் என்னங்க பண்ணுச்சு, எல்லா சூழ்நிலைகளும் அவர் மேற்கொள்ளல, என்ன பயங்கரமா அவர் மேற்கொண்டாருன்றத நம்ம பாக்குறோம். ஒரு கலைக்க முடியாத ஒரு அமைதி, அசைக்க முடியாத ஒரு அமைதி, அசைக்க முடியாத அமைதி. அந்த சத்ருக்களை எல்லாம் பார்த்து, அந்த நண்பருங்க, அந்த சத்ருக்கள் எல்லாம் அவர்ல அதான் பார்த்தாங்க, இயேசுல என்ன பார்த்தாங்க, என்ன பயங்கரமா நடக்குது, ஆனா அவர் எவ்வளவு சமாதானமா இருக்காரு, என்ன அமைதியா இருக்காரு, அதுதான் அவங்க பார்த்தாங்க. எவ்வளவு ஆபத்து, எவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில ஒரு பெரிய கற்பாறை மாதிரி நின்னாருங்க அவரு, தெரியுமா உங்களுக்கு, கற்பாறை அமைதி, ஒரு அசைக்கப்பட முடியாத ஒரு உறுதி, என் பிதாவின் சித்தத்தை செஞ்சே செய்வேன்ற ஒரு உறுதி, ஒரு சமாதானத்தோடு அவர் நின்னதை நம்ம பாக்குறோம். அந்த அந்த சத்ருங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு அந்த சமாதானத்தை பார்த்துதான் இல்லைங்களா, அவங்க மூளையெல்லாம் குழம்பிக்கிட்டாங்க அதை பார்த்து, என்ன இந்த மனுஷன் எப்படி இருக்காருன்னு. பிலாத்து அதை பார்த்துட்டு அவரை பிடிச்சி அடிச்சு வெறிச்சு ஒன்னும் இல்லாம ஆக்கிட்டு அப்படியே பயங்கரமா கொண்டு வந்து நிக்க வைக்கிறாங்க. பிலாத்து அவரை பார்த்துட்டு, என்கிட்ட நீ பேச மாட்டியா, என்கிட்ட நீ பேச மாட்டியா, நான் உன்னை சிலுவையில் அறைய முடியும்னு உனக்கு தெரியலையா, நான் உன்னை காப்பாற்ற முடியும்னு உனக்கு தெரியல, என்கிட்ட பேசுன்றாரு. சமாதானமா பதில் கொடுக்கறாரு, என் பிதா உனக்கு பரவர் கொடுக்கலன்னா உன்னால ஒன்னும் செய்ய முடியாது. இந்த நிலைமையில இருக்கும் போதும் பிதா கண்ட்ரோல்ல இருக்கிறாரு, கண்ட்ரோல்ல பாத்துக்கிறாருன்ற சமாதானம் அவருக்கு இருந்துச்சு. என்ன பயங்கரமான வேதனை அவர் அனுபவிச்சார் அந்த நேரத்துல, என்ன சமாதானம் அவருக்கு. பிலாத்த பார்த்து பிலாத்து தலை பிச்சுக்கிட்டான், குழம்பிட்டான், என் பிதா பர்மிஷன் கொடுக்கலன்னா உன்னால ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. என்ன நம்பிக்கை, என்ன சமாதானம்? ஒரு வியாதிகளுக்கு முன்பதாக, பிசாசங்களுக்கு முன்பதாக பேய்க்கு முன்னாடியே நின்னாரு இல்லையா? நம்மளாம் அப்படி நிக்க முடியுமா? பேய்க்கு முன்னாடியே, சத்ருங்களுக்கு முன்பதாக, ஏன் மரணத்துக்கு முன்பதாகவே நிக்கும் போது அந்த சமாதானம் ஜெயிச்சுச்சுங்க. ஜெயம் பெற்ற சமாதானம். அந்த சமாதானத்தையே யாரு கொடுக்கறான்றாரு? நான் யோசிச்சு பார்த்தேன், இயேசு மாதிரி ஒரு 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 1% ஆவது வேதனைங்க எனக்கு வருமா? நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு இயேசு வந்த கஷ்டம் ஏதாவது 1% வருமா? உங்களுக்கு வாழ்க்கையில வருமா? வராது இல்லையா? அப்ப எனக்கு அந்த பெரிய காரியத்தையே நான் அதெல்லாம் செய்ய போகுது, அவருடைய சமாதானம் எனக்கு என்னத்துக்கு? அவர் அவ்வளவு பெரிய போராட்டத்தையே ஜெயிக்க வச்ச சமாதானத்தையே எனக்கு கொடுக்கிறாருன்னா, நம்ம வாழ்க்கையில நடக்கிற போராட்டங்க என்னங்க பெருசு? இந்த சமாதானத்தை அதுக்கு துளி இல்லையா, கால் தூசு இல்லையா? அவருடைய போராட்டத்தையே ஜெயிச்ச சமாதானம், நம்ம வாழ்க்கையில போராட்டங்களை தாங்கி நின்று விழுங்க முடியாது அந்த சமாதானம். புரியுதுங்களா உங்களுக்கு அந்த பாயிண்ட்? அவர் அதான் அது அதிசயமா சொல்றாரு, உங்களுக்கு தேவையான சமாதானத்தை கொடுக்கறேன்னு அவர் சொல்லல, அப்படியா சொல்றாரு? இல்ல, அந்த வசனத்தை பாருங்க, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். என்னுடைய சமாதானத்தையே, அம்மா எவ்வளவு பெருசு அது, எவ்வளவு பெருசு! என்னத்தையெல்லாம் மேற்கொண்ட சமாதானம், எவ்வளவு பெரிய சமாதானம் அது! இந்த சமாதானத்தின் ஆழத்தை உங்களுக்கு ஒரு பிராக்டிக்கலா ஒரு எக்ஸசைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லலாம்னு எனக்கு வருது. இது ஒன்றும் ஹிப்னாட்டிசம் எல்லாம் நான் செய்யல, ஒரு சின்ன எக்ஸசைஸ் உங்களுக்கு, ஒரு சின்ன எக்ஸசைஸ். நீங்க எல்லாரும் கண்ணு மூடி, நான் ஒரு இடத்துக்கு உங்களை கூட்டு போறேன். நான் சொல்றத ஒண்டி கவனிச்சு அந்த இடத்துக்கு நீங்க வரணும், சரிங்களா? கண்ணு மூடி வேற எதையுமே யோசிக்க கூடாது. நீங்க என் சத்தத்தை ஒண்டி கேட்டு நான் ஒரு இடத்துக்கு உங்களை கூட்டு போறேன். அந்த இடத்துக்கு நீங்க வரணும், ரெண்டு இடத்துக்கு போய் பார்ப்போம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க கண்ணை திறக்கலாம். கண்ணை மூடுறீங்களா? சரி, கண்ணை மூடு. உங்க கற்பனையில இந்த நேரத்துல ஒரு இடத்துக்கு நம்ம போவோம். உலகத்திலேயே பெரிய கடவுள் ஓஷன் இதான். அந்த ஓஷன் மேல நம்ம போயிட்டு இருக்கோம். அந்த ஓஷன்ல மிக ஆழ்ந்த இடம், ஒரு இடம் இருக்கு. அந்த ஆழ்ந்த இடத்துக்குள்ள நம்ம இறங்குறோம். இறங்கும் போது ஒரு 1000 கோடி மைல் கீழே பாட்டம்ல நம்ம போயிட்டு இருக்கோம். தண்ணிக்குள்ள நம்ம போய்கிட்டு, நம்ம போனா நமக்கு ஒன்றும் ஆகாது, உயிருக்கெல்லாம். ஆனா நம்ம நல்லா போயிட்டு இருக்கோம் உள்ள. அந்த கடல் உள்ள வாட்டமுக்கு போய் பார்க்கிறோம். அங்க எந்த விதமான அலையும் இல்லை. மிக 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 ஒரு பிரம்மாண்டமான ஒரு அமைதி அந்த இடத்துல. அங்கதான் முத்துக்கள், அங்கதான் தங்கம், செத்தவங்க எத்தனையோ பேர் தங்கம், அது இதெல்லாம் உளுந்த ஒரு இடம். ரொம்ப அழகான ஒரு இடம். அங்க எந்த அலையும் இல்லை, ஒரு மிகப்பெரிய ஒரு அமைதி, ஒரு பின்ட்ராப் சைலன்ஸ். அங்க எந்த சத்தமும் இல்ல, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்ல, ஒரு பெரிய அமைதி. இந்த உலகத்தின் சத்தம் எதுவுமே அந்த இடத்துல இல்ல. எந்த ஒரு துளி டிஸ்டர்பன்ஸ் கூட, ஒரு தண்ணி கூட ஆடுற இடம் அங்க இல்ல. ஒரு பெரிய சைலன்ஸ், அன்டிஸ்டர்ப்டு சைலன்ஸான இடம். எந்த விதமான கலக்கம் இல்லாத ஒரு இடம். அந்த இடத்த கொஞ்ச நேரம் அனுபவிங்க, என்ன அமைதி! ஒரு சத்தமும் இல்லாத அமைதி அந்த இடத்துல இருக்கு. ஒருவேளை இந்த இடம் உங்களுக்கு பிடிக்கலன்னா, இன்னொரு இடத்துக்கு நம்ம போவோம். அதே அங்கிருந்து எந்திரிச்சு நம்ம மேல வரோம். மேல வந்து உலக சத்தம், உலக டிராபிக், இதெல்லாம் விட்டுட்டு நம்ம மேல வானத்துல போறோம். மேகங்கள் எல்லாம் தாண்டி மேல போறோம். இடி முழக்கம் அதெல்லாம் தாண்டி மேல 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 போய் மேல போறோம். ஸ்டார்ஸ், பிளானட்ஸ், அந்த யூனிவர்ஸ் இருக்கிற ஒரு விசாலமான, பவுண்டரியே இல்லாம, எல்லையே இல்லாத ஒரு பெரிய விசாலமான இடத்துல நம்ம நிக்கிறோம். அந்த இடத்துல இருக்கிற அமைதி உங்களால கற்பனை பண்ண முடியுமா? ஒரு வாஸ்ட் பிளேஸ், சூரியன் சந்திரன் எல்லாமே ஒரு தன்னுடைய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. எல்லா பிளானட்ஸும் சுத்திக்கிட்டு இருக்கு. அந்த காமெட், அதெல்லாம் பாக்குறோம் நம்ம. அந்த இடத்துல என்ன ஒரு அமைதி, யாருடைய டிஸ்டர்பன்ஸும் இல்ல. இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம். சார் இப்ப நீங்க கண்ணை திறக்கலாம். இது ஒரு சின்ன எக்ஸசைஸ், நல்லா இருந்துச்சுங்களா? நான் அது பர்சனலா பண்ணி பார்த்தேன். இதெல்லாம் கற்பனை பண்ணும்போது எதுவுமே இல்லை, அமைதி. இதை எனக்கு பண்ணும்போது அந்த இடத்த விட்டு வர்றதுக்கு மனசே வரல. உங்களுக்கு அப்படி இருந்துச்சா தெரியல, நினைச்சோமா அப்படியே உணர்ந்து பண்ணிருந்தீங்கன்னா இடத்த விட்டு வர்றதுக்கே மனசு வராது. உங்களுக்கு தெரியுமா, இதுவே இவ்வளவு அமைதியா இருந்துச்சுன்னா நித்திய தேவகுமாரனுடைய சமாதானம் அசைக்கப்பட முடியாது. நித்திய நித்தியமா வாழ்ந்த தேவகுமாரனுடைய சமாதானம் எவ்வளவு பெருசுங்க. அதுக்காண்டி நம்ம மனசுல இருந்துச்சுன்னா என்ன ஒரு காரியமா இருக்கும், புரியுதுங்களா? எவ்வளவு பெரிய கிஃப்ட் அது. என்னுடைய சமாதானத்தையே வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானம். இந்த உலகத்துல எந்த மனுஷனுக்கும் வர முடியாத வேதனைகள், சோதனைகள், துயரங்கள் வந்ததை தாங்கி ஜெயிச்சு வெற்றி வீரனா வந்து பரலோகத்துல ஏறின ராஜாதி ராஜனுடைய சமாதானமே உங்களுக்கு கொடுக்குறேன். எவ்வளவு பெரிய கிஃப்ட், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். இந்த உலகத்துல எதுவுமே இந்த சமாதானத்தை எடுக்க முடியாது. நத்திங் கேன் டேக். ஒரு பாட்டு வருது நமக்கு, I have a peace in my heart that the world never give and it cannot take away. இந்த உலகத்தை எடுக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா, பஞ்சமோ சரி, பசியோ சரி, பட்டினியோ சரி, வியாதியோ, வியாகுலமோ, தரித்திரமோ, பாடுகளோ, இழப்போ எதுவுமே எடுக்க முடியாதுங்க அந்த சமாதானத்தை. அந்த மாதிரி சமாதானம் உங்களுக்கு வேணாமா? உலகம் கொடுக்கிற சமாதானம் தான் வேணுமா? எதுவுமே எடுக்க முடியாது. மரணம் கூட எடுக்க முடியாது அந்த சமாதானத்தை. ஒருத்தர் ஒரு ஒரு ரத்த சாட்சி மாட்டிருணும், ரத்த சாட்சியா இயேசுக்காக எத்தனை பேர் கொன்னாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி ரத்த சாட்சியா ஒருத்தர் கொல்ல கூட்டு போறாங்க. அவர் கூட்டு போகும்போது அந்த ரெஃபர்மேஷன் டைம்ல, சீர்திருத்த டைம்ல கூட்டு போறாங்க. ரெண்டு சோல்ஜர்ஸ் இந்த பக்கம் நிக்கிறாங்க, அவரை கூட்டு போய் கொளுத்த போறாங்க பயங்கரமா. அந்த பிராஸ் ஒரு மாதிரி இருக்கும், அதை போட்டு கொளுத்த போறாங்க பயங்கரமா. அவரை கூட்டு போறாங்க, பயங்கரமா கொளுத்த போறாங்க. அவருக்கு அவர் போயிட்டு இருக்கும் போது அவங்க ரெண்டு பேரும் போயிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேர்கிட்ட சோல்ஜர்ஸ் கிட்ட என்ன சொல்ற, கொஞ்சம் தூரம் இருக்கு இடம், இன்னொரு ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் இருக்கலாம். அந்த ரெண்டு சோல்ஜர் கிட்டயும் இயேசுவை நீங்க விசுவாசிங்க, இவரு சாக போறவர் சொல்லிட்டு இருக்காரு, சுவிசேஷத்தை அறிவிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த ரெண்டு சோல்ஜர்ஸ்க்கு இயேசுவை நீங்க விசுவாசிங்க, இயேசுதான் கர்த்தர், அவரை விசுவாசிங்கன்னு. அந்த ரெண்டு சோல்ஜர்ஸ் இவரை பார்த்து கேக்குறாங்க, அதுக்காக போய் சாக போற என்னையா நீ போய் இயேசுவை விசுவாசிக்கிற, என்னையா கொடுத்துட்டாரு உனக்கு அப்படின்னா, அந்த ரத்த சாட்சி என்ன சொன்னாரா, ஒரு நிமிஷம் உன் கைய கொடுனாரா, கைய வாங்கி இங்க கை வெயினாரா, இங்க கை வெயின்னு அந்த சோல்ஜர் இங்க வச்சானா, தக்குன்னு எல்லாமே நின்ன மாதிரி ஒரு ஃபீலிங்கா அவனுக்கு, எல்லாமே சைலண்டா இருந்த ஒரு ஃபீலிங்கா. இன்னொரு 5 நிமிஷத்துல சாவ போற மனுஷன், எரிய போற மனுஷன், ஒரு இதை அடிக்கிறதான்னு கூட தெரியல, ஒரு பெரிய அமைதி அங்க இருக்கு. எடுத்தவன அவனுக்கு ஒரு ஷாக் வர மாதிரி ஆச்சான். பாத்துட்டியா, இத உன் மனசுல வெயினாரா, அவன் மனசுல வச்சா ஒரு பெரிய போராட்டம் அடி. அவன் போய் வெறும் கொளுத்ததான் போறான், அதை செய்யறதுக்கே அவனுக்கு உள்ளுக்குள்ள போராட்டம், வேதனை, பாவம், இது அந்த குற்றவன் அது இது, டபா டபா டபான்னு அடிச்சுதான் அவன் மனசுல. இயேசு எனக்கு என்ன செஞ்சிருக்காருன்னு புரியுதா? இது உனக்கு வேணுமா? இத சந்திக்கும் போதும் இந்த சமாதானம் உனக்கு வேணுமா? அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் கன்வெர்ட் ஆனாங்களா, ஆனா கொளுத்திட்டாங்க அவரை, ரெண்டு பேரும் கன்வெர்ட் ஆனாங்களா, இதுதானயா சமாதானம். புரியுதுங்களா? எதையும் சந்திக்க கூடிய ஒரு சமாதானம். இயேசு கிறிஸ்து இந்த சமாதானத்தை பத்தி தான் பேசுறாரு. எப்ப பார் பயந்துகிட்டு இருந்த, எப்ப பார் உளறிகிட்டு இருந்த பேதுரு போய் அந்த சன்னிதிரியன் சங்கம் முன்னாடி நின்னு, இயேசு கிறிஸ்துவ கொலை செய்தது நீங்க தான், அவரை பத்தி பேசக்கூடாதுன்னு அவங்க ஆர்டர் போடுறாங்க. பேசக்கூடாதுன்னு ஆர்டர் போட்டா நான் பேசாம என்னால இருக்க முடியாது, என்ன பண்றியோ பண்ணிக்கிறார். அவரை பிடிச்சி எடுத்துட்டு போய் நல்லா அடிச்சுட்டாங்க, அடிச்சுட்டு வெளியே விட்டாங்க. திருப்பி போய் அதை தான் பிரீச் பண்றாரு. திருப்பி பிடிச்சிட்டு வந்து ஏரோதன் ஒரு ராஜா இருந்தார், அவர் என்ன பண்ணாருன்னா ஜேம்ஸ பிடிச்சி கொலை பண்ணிட்டார். கொலை பண்ணிட்டு பேதுருவை பிடிச்சி ஜெயில போட்டார். ஜெயில போட்டு நாளைக்கு பேதுருவுக்கு கொலை, வெட்டு வெட்டுன்னு வெட்ட போறாரு பேதுருவை. பேதுரு ஜெயில போட்டு அவருக்கு தப்பிச்சு போயிட போறாரு, ஏன்னா மந்திரக்காரனுங்க, தப்பிச்சு போயிட போறானுங்கன்னு சொல்லி அவருக்கு இதெல்லாம் செயின், கால எல்லாம் செயின், சரியா உட்கார கூட முடியாது செயின். இதெல்லாம் சோல்ஜர்ஸ் பக்கத்திலேயே அவங்க கூடிய அந்த செயின் வந்து யார் கட்டிருக்கோம், சோல்ஜர்ஸ் கட்டிருக்கோம், ஏன்னா ரெண்டு பேரும் போயிருக்கோம்னு அந்த மாதிரி கட்டி சோல்ஜர்ஸ் எல்லாம் நிக்க வச்சிருக்காங்க. உட்கார கூட முடியாது அந்த இடத்துல. நாளைக்கு சாக போறாரு பேதுரு. அந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்காரு தெரியுங்களா, நல்லா தூங்குறாரு, நல்லா படுத்து தூங்குறாரு. நமக்கு ஒன்னும் இல்ல, தூக்கமே வரமாட்டேன், நாளைக்கு சாக போறேன், நல்லா தூங்குறாரு, படுத்துக்கிட்டு தூங்குறாரு. எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சு தெரியுமா, இது ஏன் இப்படி தூக்கம் வருது தெரியுமா, அந்த ஆளுக்கு அந்த கப்பல்ல புயல் வரும்போது ஒருத்தர் தூங்கினா இருப்பாருங்க, அந்த சமாதானம் இந்த ஆளுக்குள்ள இருக்கிறதுனால தாங்க அந்த தூக்கம் வருது. நல்லா தூக்கம், புயல் வருது நாளைக்கு சாக போறான் மனுஷன், நல்லா தூக்கம். திடீர்னு ஏஞ்சல் வர்றாரு, வந்து எல்லாத்தையும் உடைச்சிட்டு வெளியே கூட்டு வர்றாரு. கூட்டு வரும்போது அவர் என்ன நினைச்சிட்டு இருந்தாரா, நான் என்ன தூங்கிட்டு இருக்கேன் கனவு தான் நினைச்சிட்டு இருந்தாரு. அந்த அளவுக்கு தூக்கம், என்ன சமாதானம். சீலாஸ் பவுல புடிச்சு போய் ராட்ஸ் தெரியுமா, அந்த ராட புடிச்சு அடி அடி அடின்னு அடிச்சானுங்க. போதிக்கிறியா இயேசு பத்தி போதிக்கிறியான்னு அடி முதுகெல்லாம் உடஞ்சிருச்சு. ஆஸ்மாட்ல 3 மாசம் படுத்திருக்கணும். அவங்க ஜெயில எடுத்துட்டு போய் போடுறாங்க, அவங்கள ஜெயில எடுத்துட்டு போய் போட்ட உடனே உள்ள நைட்ல ஐயோ அழுகையும் பருக்கடிப்பும் கேட்க வேண்டியது அந்த ஜெயில இருந்து. என்ன கேக்குது தெரியுமா, பாட்டு கேக்குதுங்க, துதிக்கிறாங்க இயேசுவ, பாடுறாங்க இயேசுவ, வலிக்கும் பயங்கர, எலும்பெல்லாம் உடஞ்சிருச்சு பாடுறாங்க. அந்த சூழ்நிலைய விழுங்கறது இல்ல அந்த சமாதானம், இதாங்க எனக்கு வேணும். இதை பார்த்தோன்னு என்ன சமாதானம், இது சின்ன சின்ன காரியாலத்திலாம் குழப்பம் வேதனை புலம்புறது அது இது, எனக்கு இது வானா, உலகம் கொடுக்கற சமாதானம் எனக்கு வானா, இதான் வேணும் எனக்கு, இது எனக்கு வேணும். ஏ உன்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு அவங்களுக்கு இருந்த சமாதானம் எனக்கு வேணும், அதான் அவர் சொல்லிட்டு போறாரு. புரியுதுங்களா, இதை ஆசையை ஏற்படுத்த பாக்குறவங்க இல்ல, என்ன உலகம் கொடுக்கற சமாதானம், ஆபத்தான சமாதானம், இயேசு கொடுக்கிறார் சமாதானம். சூழ்நிலையினால பாதிக்கப்படுறது இல்ல, சூழ்நிலையே விழுங்கி நமக்கு சந்தோஷமா மாத்திக்க கூடிய ஒரு சமாதானத்தை அவர் கொடுக்கிறார். சரி, ரொம்ப பார்த்துட்டோம். இதுல 2 காரியத்தை சொல்லி முடியும். முதலாவது இந்த சமாதானத்துக்கு அர்த்தத்தை நான் சொன்னேன், ஓரளவுக்கு தான் என்னால சொல்ல முடியும், ஏன்னா இது புத்திக்கு அப்பாற்பட்ட சமாதானம், அவளை சொல்ல முடியாது. அடுத்தபடியாக இந்த சமாதானத்தை நாம் எப்படி அனுபவிக்கிறது, ஹவு டு ஐ எக்ஸ்பீரியன்ஸ் திஸ் பீஸ், எனக்கு சமாதானம் இல்லையே வாழ்க்கையில, என்னமே நிம்மதி இல்லை, எப்படி நான் அனுபவிக்கிறது இந்த சமாதானம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி முதலாவதாக இந்த சமாதானம் வந்து உங்களுக்கு கிடைக்கணும்னா தேவனிடத்துல உங்களுக்கு சமாதானம் ஏற்படணும், உண்மையான விதத்துல, நாடக விதத்துல இல்ல, சும்மா ஞானஸ்தானம் எடுத்ததுனால இல்ல, உண்மையா தேவனால ரட்சிக்கப்பட்ட அந்த ரட்சிப்பின் அனுபவம் உங்களுக்கு இருக்கணும். முதலாவது அது இருக்கணும், தேவனிடத்துல எனக்கு சமாதானம் ஏற்படும் போது தான் தேவனுடைய சமாதானம் எனக்குள்ள இருக்க முடியும், அது இல்லைன்னா இந்த சமாதானம் அனுபவிக்கவே முடியாது. புரியுதுங்களா, முதலாவது அது ஏற்பட வேண்டும். ஏன்னா நம்ம இந்த உலகத்துல பிறக்கும் போதே எப்படின்னா கடவுளுக்கு சத்ருவா, கடவுளோடு போராடுகிறவர்களாக, அவர்கிட்ட யுத்தம் செய்கிறவர்களாக தான் பிறந்திருக்கும். டெய்லி டெய்லி இயேசுவை நம்ம விசுவாசித்து ரட்சிக்கப்படாததுக்கு முன்பதாக நம்ம டெய்லி எந்திரிச்சு வாழ்ற வாழ்க்கை என்ன செய்யணும் தெரியுமா, கடவுளுக்கு விரோதமா போர் செய்கிறோம். ஆனா இயேசு கிறிஸ்துவ என்னுடைய ரட்சகர்னு நம்பி என் பாவத்தை அவர்கிட்ட அறிக்கையிட்ட போது அந்த வார் நின்றுடுது. எனக்கும் கடவுளுக்கும் இன்னுமே போர் இல்லை, நான் அவர் பிரியமா தான் வாழ போறேன், அவர் சொல்ற மாதிரி தான் வாழ போறேன்ற அந்த ரட்சிப்பின் அனுபவம் நமக்கு ஏற்படும் போது அந்த சமாதானம் ஏற்படுது. தேவனிடத்துல சமாதானம், அது வந்து அது விசுவாசனாலதான் ஏற்பட முடியும், அது நம்ம அனுபவிக்க முடியாது. புரியுதுங்களா, நான் விசுவாசிக்கிறேன், இயேசுவை விசுவாசிக்கிறேன், நான் ஒரு பாவியன்னு நான் விசுவாசிக்கிறேன், என் பாவத்தை இயேசு கிறிஸ்து தான் தன்னுடைய பலியாக அவர் எடுத்துக்கிட்டாரு, இன்னமே நான் இயேசுக்காக தான் வாழ போறேன்னு அவரை நம்பி மனம் திரும்பணும். நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு மனம் திரும்பி அவரை விசுவாசிச்சோம்னா தேவனிடத்துல சமாதானம், அந்த விசுவாசத்தினால ஏற்படுகிற அந்த சமாதானம் ஏற்படுது. அதுக்கப்புறம் தான் இந்த அனுபவிக்கிற சமாதானம் நமக்குள்ள வருது. முதலாவது அது ஏற்படணும். சில பேர் இந்த ரட்சிப்பு இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கான்னு நீங்க கேட்டுக்கணும். அது இல்லைன்னா இன்னைக்கு கூட இயேசுவை நீங்க கேட்டு ஆண்டவரே என்ன ரட்சியும், எனக்கு அந்த சமாதானம் வேணும், உம்மிடத்துல எனக்கு சமாதானம் ஏற்படணும், உம்மிடத்துல போர் செஞ்சுக்கிட்டு வாழ்ற வாழ்க்கை எனக்கு வேணாம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். முதலாவது அது இருக்கணும். அநேக பேர் ரட்சிக்கப்பட்டவங்களுக்கும் அனுபவ லெவல்ல இந்த சமாதானம் இருக்கிறது இல்லை, ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க ஆனா அனுபவ லெவல்ல இருக்கிறது இல்லை. அது காரணம் என்ன தெரியுமா, அது காரணம் பரிசுத்தாவினால அவங்க நடத்தப்படாததுனால தான். ஏன்னா இது பரிசுத்தாவினால ஏற்படுத்துகிற சமாதானம், பரிசுத்தாவினால நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கலாம் ஆனா பரிசுத்தாவினால நம்ம நடத்தப்படாத இருக்கும் போது நமக்கு இந்த சமாதானம் இருக்க முடியாது, இருக்கிறதுக்கு வழி இல்லை. ஏன்னா அவர் தான் இதை ஏற்படுத்துது, ப்ரொடியூசர் ஆஃப் திஸ் பீஸ். யாரு அந்த பவுல் சீலாஸ் எல்லாம் என்ன அவங்களை விசேஷமா பாக்குறோம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை என்ன விசேஷமா பாக்குறோம், ஆவியில் நிறைந்திருந்தார்கள், ஆவினால் நடத்தப்பட்டார்கள். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கலாம் ஆனா பரிசுத்தாவினால நடத்தப்படாம இருக்கலாம், அப்படி நடத்தப்படும் போது இந்த சமாதானம் நமக்குள்ள இருக்க முடியும். ஏன் பரிசுத்தாவினால நம்ம ஆனஸ்டா நம்ம கேட்கணும், நம்ம வாழ்க்கையில இந்த சமாதானம் இருக்கா இல்லாத காரணம், ஒன்னு ரட்சிக்கப்படாம இருக்கலாம், ரெண்டாவது ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவினால நம்ம நடத்தப்படாம இருக்கலாம். ஏன் பரிசுத்தாவினால நடத்தப்படணும் அப்படின்றத, பரிசுத்தாவினால் நடத்தப்படும் போது ரெண்டு காரியம் நடக்குதுங்க. என்ன நடக்குதுன்னா, பரிசுத்தாவினால் நடத்தப்படும் போது சமாதானத்தை கெடுக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? என்ன சமாதானத்தை எது கெடுத்துச்சு இந்த உலகத்துல? பாவம். அதானே சொன்ன ஆரம்பத்துல, பாவம் வந்த பிறகு சமாதானம் போயிருச்சு. சமாதானத்தை கெடுக்கிற விஷயம் பாவம். ஆனா பரிசுத்தாவினால நம்ம நடக்கப்படும் போது பாவத்தை மேற்கொள்ளுகிற வல்லமை நம்ம கிட்ட இருக்குது. அவர்னால மாத்திரம் தான் ஹெல்ப் பண்ண முடியும். ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, பரிசுத்தாவி மாத்திரம் தான் உங்க வாழ்க்கையில பர்சனல் சின்ன, உங்க வாழ்க்கையில பாவத்தை மேற்கொள்றதுக்கு அவர்னால தான் ஹெல்ப் பண்ண முடியும். நம்ம சமாதத்தை கெடுக்கிறது எது? பாவம் தான். அந்த பாவத்தை மேற்கொள்றது அவர்னால தான் ஏற்படுத்த முடியும். நிறைய வசனங்கள் இருக்கு, ஒரு வசனத்தை மாத்திரம் படிப்போம். ரோமர் 8:6 படிப்போம். மாம்ச சிந்தை மரணம், அதுல நிம்மதி இல்ல, அதுல சமாதானத்து கிடைக்கவே முடியாது. மாம்சத்தின்படி நீங்க நடந்தீங்கன்னா, ஆனா ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். போட்டிருக்கீங்களா அதே அதிகாரத்துல 13 வசனத்தை படிங்க. மாம்சத்தினாலே நடந்தா சாவீங்க, ஆனா ஆவியினால சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பாவம் தான். ஆவிய வச்சுதான் நம்ம பாவத்தை மேற்கொள்ள முடியும். ஆவினால நடத்தப்படாதவங்க பாவத்தை மேற்கொள்ளவே முடியாது. பாவம் இருக்கிற இடத்துல, பாவத்துல எந்த விதமான சமாதானமும் உங்களுக்கு கிடைக்கவே முடியாது. பாவத்துல சமாதானம் இல்லை. ஐசாயால ஒரு வசனம் போட்டிருக்கு, துன்மார்கனுக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாவத்துல இருக்கிறவனுக்கு சமாதானம் கிடைக்கவே முடியாது. அதுதான் அவர் சொல்றார். முதலாவது அது நடக்குது, அவசாவினால் நடத்தப்படும் போது பாவத்தை நம்ம செய்ய மாட்டோம், அது மேற்கொள்றதுக்கு பவர் கிடைக்குது. ரெண்டாவதாக என்ன நடக்குதுன்னா, நம்ம மைண்ட் வந்து கடவுள் மேல வைக்கிறதுக்கு பரிசுத்தாவியானவர் தான் உதவி செய்யறார். நமக்கு சமாதானம் இல்லாம போறதுக்கு எதுக்குன்னா, நம்ம மைண்ட் வந்து நம்ம மேலயோ, நம்ம சூழ்நிலை மேலயோ, நம்மளுடைய அந்த காரியம் மேல வச்சிருக்கிறதுனால தான் சமாதானம் இல்லாம போகுது. ஆனா பரிசுத்தாவி என்ன செய்யறதுன்னா, நம்ம மைண்ட் எங்க வைக்கிறாரு? கடவுள் மேல. என்னுடைய சமாதானம் கடவுளை பொறுத்திருக்கு, சூழ்நிலையை பொறுத்தல்ல. ஏன்னா கடவுள், நான் வச்சு நேசம் வச்சிருக்கிற கடவுள் வந்து என் வாழ்க்கையில நடக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் என் நல்லதுக்காகத்தான் நடத்துவாருன்ற கடவுள் மேல மனசு இருக்கிறதுனால, அந்த சூழ்நிலை மாறுறதுனால என் சமாதானம் போவாது. ஏன்னா இந்த சூழ்நிலை எல்லாம் அவர் சொல்லியிருக்காரு இல்லையா, வேதத்துல நடக்கிறதெல்லாம் அவன் நல்லதுக்கு தான் நடத்துவேன், எதுவுமே தப்பா போகாது. அதனால அவர் மேல நம்ம மனசை வைப்பாரு. அடுத்தபடியாக அவர் நம்மளை நேசிக்கிற அந்த காரியம் நமக்கு தெரியுங்க. ஒண்ணு நம்ம என்ன அடிக்கடி யோசிச்சிருக்கிறது என்னன்னா, என் வாழ்க்கையில ரொம்ப இதாகும் போது என் வாழ்க்கை யார் கையில இருக்குன்னா, நான் என்ன நேசிக்கிறத விட, என் மனைவி என்ன நேசிக்கிறத விட, என் புள்ள என்ன நேசிக்கிறத விட, இந்த உலகத்துல யார் என்ன நேசிக்கிறத விட, அதை விட 1000 மடங்கு பெரிய அளவுல நேசிக்கிறவர் கையில தான் என் வாழ்க்கை இருக்கு. அவர் என்ன நேசிக்கிறாரு, என்ன நேசிக்கிற தெய்வம் அவர் கையில என் வாழ்க்கை இருக்கும் போது அவர் எதுவும் தப்பா போக விட மாட்டார். புரியுதுங்களா? காட் இஸ் குட்ன்றோம் இல்லைங்களா, God is good. God is good என்னும் போது அவர் ஏதாவது என் வாழ்க்கையில செஞ்சா அது பேடா? இல்ல, நான் God is good நம்புறேன்னா என் வாழ்க்கையில ஏதாவது நடந்தா அது குட்டுக்கு தான் இருக்கும். Because he is good. ஏன்னா அவர் மேல என் மனசு இருக்கு. புரியுதுங்களா? God is good. அது எப்படி? பரிசுத்தாவினாலதான் முடியும். நம்ம மனசு அங்க வைப்பாரு. பரிசுத்தாவை நடத்தப்படலன்னா இந்த உலகத்துக்கு தான் இருக்கும் நம்ம மனசு. அது ரொம்ப முக்கியம். சரி, அடுத்தபடியாக என்ன கூட பாக்குறோம்னா, பரிசுத்தாவினால் நடத்தப்படும் போது வேதத்துல ரொம்ப படிக்க ஆரம்பிப்போம். வேதம் 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 பைபிள்னு இருக்கும். இந்த அறிவெல்லாம் பைபிள்ல இருந்தா வரும். அப்படி பைபிள் இருக்கும்போது பைபிள் என்ன மாதிரி கடவுளை பாக்குறோம்? ஒரு கண்ட்ரோல் இல்லாத கடவுளை பாக்குறோம். இல்ல, என்ன சொல்றாரு? உன் தலையில இருந்து உள்ளுற முடி கூட நான் கண்ட்ரோல் பண்றேன்னு சொல்றாரு. அவர் எல்லாமே இறையாண்மை உள்ள கர்த்தர் இல்லையா? என் வாழ்க்கையில எது நடந்தாலும், எதுவுமே ஆக்சிடென்டா நடக்கிறது இல்ல, ஏனோ தானோ நடக்கிறது இல்ல, எது நடந்தாலும் அவருடைய கண்ட்ரோல்ல தான் இருக்குன்னு நம்ம பாக்குறோம். புரியுதுங்களா? ஒரு இயற்கை மனிதன் தான் என்ன நினைச்சுக்கிறான், ஏனோ தானோ நடந்துச்சு, ஐயோ அது நடந்துச்சு, இது நடந்துச்சு. நம்ம எல்லாம் வளர்ந்தது அப்படித்தான், ஐயோ அப்படி நடந்துச்சு, எப்படி நடந்துச்சேன்னு பயப்படுறோம். ஆனா ஒரு கடவுளை விசுவாசிக்கிற பரிசுத்தாவியில இருக்கும்போது எது நடந்தாலும் தேவனுடைய கண்ட்ரோல்ல தான் அது இருக்கு, கடவுளை தான் கண்ட்ரோல் பண்ணுகிறாரு. அடுத்தபடியாக என்ன கூட பாக்குறோம்னா, கடவுள் வந்து பைபிள்ல நம்ம பாக்குற கடவுள் வந்து ஏதோ ஒரு நோக்கத்துக்காகத்தான் எல்லாமே செய்யறது. ஒரு நோக்கம் இல்லாம அவர் செய்யறதே இல்லை. புரியுதுங்களா? எதை செஞ்சாலும் அவருக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. ஏனோ தானோ எதுவுமே நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது இல்லைங்க, அதை ஒன்று தெரிஞ்சுக்கணும். நம்ம கடவுள் நம்ம மனசு வச்சிருக்கும் போது அவர் என்ன ரொம்ப நேசிக்கிறவரு, அவர் மேலே அன்பு இருக்கு, அவர் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றவரு, அவர் எதை செஞ்சாலும் ஒரு நோக்கத்தோடு செய்வார், ஒரு அர்த்தம் இல்லாம எதுவும் செய்ய மாட்டார். அந்த நம்பிக்கை பரிசுத்தாவினால நடத்தப்படும் போதுதான். சார் ரெண்டு காரியத்தை, முதலாவது அர்த்தம் சமாதானத்துக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டேன். சமாதானத்தை எப்படி அனுபவிக்கிறது? நீங்க ரட்சிக்கப்படணும், நீங்க ரட்சிக்கப்பட்டவர்களா இருந்தா பரிசுத்தாவினால நடத்தப்படணும். பரிசுத்தாவினால நடத்தப்படும் போது அநேக நன்மைகள் ஏற்படுது. நம்ம மைண்ட் அங்க இருக்கும், பாவத்தின் பக்கம் நம்ம போகவே மாட்டோம். அதான் சமாதானத்துக்கு வழி. மூணாவது என்னன்னா சமாதானத்தின் ஆசீர்வாதங்கள். ரெண்டு ஆசீர்வாதங்களை சொல்லி முடிச்சிடறேன், இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம். பிலிப்பியர் 4:7 படிப்போம்.
அப்பொழுது எல்லாவற்றிற்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும்.
எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் உங்க இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் என்ன பண்ணும்? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக உங்களை காத்துக்கொள்ளும். காக்கிறது காட், இங்கிலீஷ்ல வந்து காட் செக்யூரிட்டி, அதான் வார்த்தை அங்க யூஸ் பண்ணிக்கிறது. செக்யூரிட்டி, செக்யூரிட்டியா பாத்துக்கோ. இது என்ன ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுதுன்னா, ரோமர் செக்யூரிட்டி இருப்பாங்க அந்த காலத்துல. ரோமர் செக்யூரிட்டி எல்லாம் நம்ம செக்யூரிட்டி மாதிரி தூங்கிட்டு இருக்க மாட்டாங்க. ரோமர் செக்யூரிட்டி நின்னாங்கன்னா ஒரு எலி கூட உள்ள போக முடியாது, அந்த மாதிரி காட் பண்ணுவாங்க பேலஸ் எல்லாம். புரியுதுங்களா? ரோமன்ஸ் காட் பண்ணுவாங்க அந்த மாதிரி. அந்த மாதிரி ஒரு வார்த்தையை, மிலிட்டரி வார்த்தையை அங்க பயன்படுத்துறாரு. கிறிஸ்து இயேசுடைய சமாதானம் வந்து உங்க மைண்ட நல்லா காட் பண்ணும். புரியுதுங்களா? எந்த விதமான அட்டாக்ஸ் வந்தாலும் அந்த அட்டாக் இது தாக்கும், இது தாக்கி உள்ள விடாத மாதிரி உங்க மைண்டையும் உங்க இதயத்தையும் காட் பண்ணும். அந்த சமாதானம் இருக்கிற மக்களுக்கு எதுவுமே உள்ள நுழைய முடியாது. கிறிஸ்துடைய சமாதானத்தை தாண்டி ஏதாவது வந்துட முடியுமா? நம்ம இருதயங்களை கரப்படுத்துகிற பாவ சிந்தனைகள், நம்மளை கவலைப்பட வைக்கிற எண்ணங்கள், நம்மளை அதை என்ன பண்ணுவோம், இதை என்ன பண்ணுவோம்னு கவலைப்படுற சிந்தனைகள், சாத்தா அனுப்புறான் இல்லையா, அநேக சிந்தனைகள் தானே நம்ம குழம்பி போறோம், வருத்தப்படுறோம், வேதனைப்படுறோம். அதையெல்லாம் காட் பண்ணும். ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு செக்யூரிட்டி. இதை தாண்டி எதுவுமே வர முடியாது. நம்ம மைண்டுக்கு ஒரு செக்யூரிட்டி என்ன? பாவ எண்ணங்கள், அந்த எண்ணங்கள், உலக கவலைகள், இதெல்லாம் நம்மளை தாக்காத மாதிரி எப்பப்பார் கிறிஸ்துக்குள்ள கிறிஸ்து சிந்தனையில இருக்கிறதுக்கு நமக்கு காடு அந்த சமாதானம். புரியுதுங்களா? அதான் ரொம்ப பெரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு எத்தனையோ பேர் தூங்குவாங்க, அவங்க தலகாணியில தான் இருக்கும், ஆனா தூக்கம் வராது. எத்தனையோ பேர் உலகத்துல எத்தனையோ கவலைகள், வேதனைகள், துயரங்கள், என்ன பண்ணுவோம் என்ன பண்ணுவோன்ற வேதனைகள். தூக்கம் இல்லை, மனுஷனுக்கு நிம்மதி இல்லை. அந்த மாதிரி இருக்க முடியாது, நம்மளை காடு பண்ணும் கிறிஸ்துக்குள்ள. புரியுதுங்களா? எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் நம்மளை பாதுகாக்கும். ஏன்னா இந்த சமாதானம் நம்ம கடந்த பாவங்களை நம்மளை வந்து குத்த பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவனுடைய பரிகார பலியை காமிச்சு எனக்காக எல்லாத்தையும் அவர் அனுபவிச்சிட்டாரு. பல பாவங்க என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. நிகழ்காரியங்க, எனக்கு ஆசைகள், அது இது எல்லா ஆசையும் கிறிஸ்துக்குள்ள நிறைவேறுது. என் கிறிஸ்துக்குள்ள நான் பரிபூர்ணமா இருக்கேன், எனக்கு எந்த குறையும் இல்லைன்ற ஒரு திருப்தியை கொடுக்கும். அது எதிர்காலம், என் எதிர்காலம் முடிவாயிருச்சு, நான் பரலோகத்துக்கு போக போறேனே, என்ன தான் நடக்கட்டும் போக போறேனே, அது கேரண்டி உள்ள பரிசுத்தாவி இருக்காருல்ல, என்கேஜ்மெண்ட் ரிங் கொடுத்தாச்சு இல்ல, நிச்சயமா நான் போக போறேன். எதிர்காலத்தை நினைச்சா பயம் இல்ல, நிகழ்காலத்தை நினைச்சா பயம் இல்ல, கடந்த காலத்தை நினைச்சா பயம் இல்ல. இந்த சமாதானத்தான் மனுஷன் தேடுறான், ஆனா இயேசு கொடுக்கிறார், இயேசு கொடுக்கிறார். ரெண்டாவதாக என்ன செய்யும்னா, இந்த சமாதானம் முதலாவது நம்மள பாதுகாக்கும் ஒரு கார்டியன் மாதிரி, ரெண்டாவது எத்தனை நம்ம வாழ்க்கையில சமாதானம் இல்லாம, ஒரு நிம்மதி இல்லாம, அமைதியா இல்லாம எடுத்த முடிவுங்க எப்படி வாழ்க்கையை அழிச்சுக்கிறோம் தெரியுமா? அவசரமா எடுத்த முடிவுங்க, அர்ஜென்ட் அர்ஜென்டா டிசைட் பண்ண வேண்டியது. ஏன்னா நம்ம முடிவுங்க தான் நம்ம வாழ்க்கைங்க இல்லையா? நம்ம எல்லாம் இன்னைக்கு இந்த நாள்ல இப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம பின்னாடி எடுத்த முடிவுங்கனாலதான் இப்படி இருக்கிறோம். அவசர அவசரமா எடுத்த முடிவுங்க, அப்படி அழிஞ்சு எடுத்த முடிவுங்க, சரியா யோசிக்காம எடுத்த முடிவுங்கனால்தான் நம்ம லைஃப் இப்படி இருக்கு. நம்ம லைஃப் வந்து ஒரு நல்ல முடிவெடுக்கிறதுக்கு இந்த சமாதானம் இந்த உதவி செய்யும். வசனம், ஒரு வசனம், கொலோசியர் 3:5.
ஆகையால் உபச்சாரம், அசுத்தம், மோகம்,
3:5.
ஆகையால் உபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அபயங்களை அழித்து போடுங்கள்.
சாரி, 15. I'm sorry.
தேவ சமாதானம் உங்கள் இறுதியில் ஆளப்படுவது. இதற்கென்று நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள்.
சரி, போதும். தேவ சமாதானம் உங்க இருதயங்கள் ஆள கழுவது. இதனோட ஆசீர்வாதத்தை என்னன்னு சொல்றேன். ஒண்ணு, இது நம்மள காட் பண்ணும். நல்லா எந்த இதுவும் நம்மள வந்து பாதிக்காத மாதிரி நிம்மதியா சமாதானத்தில் இருக்கிறது காட் பண்ணும். ரெண்டாவது வந்து ஆள கடவுதுன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இது ஒரு எம்பையர் மாதிரி நம்ம மைண்ட்ல இருக்கும். எம்பையர் என்ன பண்ணுவாரு? டிசிஷன் அவர் தானே சொல்றது. இது இப்படி பண்ணணும், இது 4, இது 6, அவர் தானே சொல்றது. அவர் டிசிஷன் தான் எல்லாம் வெயிட் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு எம்பையர் மாதிரி இது. நீ இதை பண்ணணும், இதை பண்ணணும், இதான் கரெக்ட், இதான் சரி, அதை பண்ணக்கூடாது, இது பண்ணணும், இது தப்பு, இது அவுட்டு, நாட் அவுட்டுன்னு இதுதான் சொல்றோம். எம்பையர் மாதிரி இந்த சமாதானம் காட் பண்ணும். என்ன ஆசீர்வாதம், என்ன ஆசீர்வாதம்! என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன். இந்த மாதிரி சமாதானம் இருக்கும்போது அடுத்த வசனம் சொல்றாரு பாருங்க, நான் உங்களுக்கு வைத்து உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. அப்படிப்பட்ட சமாதானம் இருக்கிற மக்கள் உங்கள் இதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இந்த சமாதானம் இருக்கிறவங்களால தான் அப்படி இருக்க முடியும். என்ன தான் பூகம்பம் வரட்டும், என்ன தான் இது வரட்டும், உலகத்துல என்ன தான் நடக்கட்டும், கலங்கவே மாட்டோம். இந்த சமாதானம் இருக்கிறவங்க கலங்கவே முடியாது. சார், இன்னையோடு நம்ம அந்த பகுதியை 5 ஆசீர்வாதங்களை பார்த்துக்கிட்டு வந்திருக்கோம். 5 வாரமா பார்த்துக்கிட்டு வந்திருக்கோம். ஞாபகம் இருக்குங்களா? என்னென்ன சொல்ல முடியுங்களா நீங்க? முதலாவது என்ன கொடுக்கிறார் நமக்கு? இயேசு கிறிஸ்து நமக்கு சொத்தாக வச்சுட்டு போனது என்ன? ஹெல்பர், ஒரு உதவி செய்யறவர் இல்லைங்களா? நமக்குள்ளேயும் நம்மளோடையும் இருக்கும்படிக்கு சதா காலங்களில் இருக்கு ஹெல்பர். அடுத்தபடியாக டீச்சர், ஒரு ஆர்டர் தப்பா போன பரவாயில்ல, ஒரு டீச்சர் நமக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து நமக்கு ஞாபகப்படுத்துகிற ஒரு டீச்சரை கொடுத்துட்டு போறாரு. மூணாவது நம்மள அனாதையா விடல, அனாதையா விடாம என்ன பண்ணாருன்னா நம்ம அவரோடு நம்மளை இணைத்து கொண்டாரு. நான் பிழைத்திருக்கு, நான் அவரோடு இணைப்பு நமக்கு ஒண்ணு இருக்குது. மூணாவது, நாலாவது வேற ஒரு தியேட்டர் வாழ்ந்து பார்த்து முடிச்சுட்டோம். சரி, முதலாவது ஹெல்பர், ரெண்டாவது ஒரு லைஃப், ஒரு ஜீவனை கொடுக்கிறார் இல்லைங்களா? அவர் பிழைத்திருப்பதுனால நம்ம பிழைத்திருப்போம். மூணாவது ஒரு யூனியன், அவரோடு இணைப்பை ஏற்படுத்தி இருக்கிறாரு. நாலாவது டீச்சர், போன வாரம் பார்த்தோம் டீச்சர். இன்னைக்கு கடைசியாக இதோடு முடிக்கிறார். இந்த பகுதி முடிய போது என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுத்து போகிறேன். இதெல்லாம் அவர் கொடுத்திருக்காரு. ஒன்னு தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் கொடுத்ததுனால நம்ம அறாம உட்காந்து படுத்துக்கிட்டு இருக்கிறது இல்ல. நம்ம போய் அதை எடுத்துக்கணும். ஏதாவது போய் கொடுத்து சொத்து நம்ம கொடுத்துட்டா அவங்க விட்டா ஆயிரமா? இல்ல, நம்ம போய் பங்கு எடுத்துக்கணும் இல்லையா? We have to go and receive. ஆவிய கொடுத்திருக்காரு, ஆனா ஆவியினால நம்ம நடக்கணும். பவுலாதான் சொல்றாரு, டீச்சரை கொடுத்திருக்காரு, ஆனா நம்ம படிக்கணும். வேதத்தை படிக்கிறதான் நமக்கு பிரகாசிக்க பத்து ஞாபகம் பண்ணுவாரு. நம்மளுடைய பகுதியும் அதுல இருக்கு, புரியுதுங்களா? எல்லா கிப்ட்ஸும் கொடுத்திருக்காரு, ஆனா நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கும் போது அந்த கிப்ட்ஸ் மகத்தா வேலை செய்யும் நம்ம வாழ்க்கையில. சரி, இப்படிப்பட்ட கிப்ட்ஸ நம்ம கடவுள் நமக்கு உணர்த்தி இருக்காரு. ஞானிகளுக்கும் மேதாவிகளுக்கும் தெரியாத சத்தியங்களை நமக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. இதெல்லாம் நம்ம சபையில இயங்கணும். இதெல்லாம் பெற்றவங்க நம்ம எல்லாம் பிச்சைக்காரங்க இல்ல, அனாதைங்க இல்ல. இயேசு கிறிஸ்து நம்மள அனாதையா விட்டு போல எவ்வளவு கொடுத்துட்டு போயிருக்காரு பாருங்களா. உலகம் கொடுக்க முடியுமா இதெல்லாம்? இல்ல, உலகத்துல பெரிய அம்பானி டாடா எல்லாம் நமக்கு முன்னாடி பிச்சைக்காரங்க தான். ஏன்னா அவர் கொடுத்தது நம்மளை விட்டு எடுபடவாத பங்கை கொடுத்திருக்காரு. அப்பேற்பட்ட தேவனுக்கு நம்ம ஸ்தோத்திரம் செலுத்துவோம். அவர் இந்த கிப்ட்ஸ் எல்லாம் நம்ம சபையில மகத்தா வேலை செய்யும்படிக்கு ஆவியானவர் உதவி செய்யட்டும். இதெல்லாம் ஆவியில தான் வருது, கவனிச்சிங்கன்னா. இதெல்லாம் ஆவியில் நடத்தப்படுறவங்களுக்கு தான் கிடைக்கும். எல்லாமே ஆவியின் மூலமா தான் வரும். சரி, ஜெபம் செய்வோம். எங்களை வெகுவாக நேசிக்கிற எங்க நல்ல தேவனே, இந்த நாளிலும் கூட சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொன்னீரே. இந்த உலகம் சமாதானத்தை தேடி எப்படி அழிகிறது ஆண்டவரே! ஆனா எங்களுக்கு அந்த சமாதானத்தை தெய்வமே நீர் எங்களுக்கு இந்த உலகத்துல வைத்து போயிருக்கிறீரு. இந்த சமாதானம் என்ன ஒரு பெரிய சமாதானம்! உம்முடைய சமாதானம், எல்லாத்தையும் ஜெயித்து வென்ற சமாதானம், எல்லா சூழ்நிலைகளும் விழுங்கி ஜெயம் பெற்ற சமாதானம் ஐயா. அந்த சமாதானத்தையே எங்க அல்ப வாழ்க்கைக்கு நாங்க போராடுற போராட்டம்லாம் சின்ன சிறு குழந்தைங்க போராட்டம், அதுக்கு போய் அவ்வளவு பெரிய சமாதானம் இருக்கும் போது நாங்க எவ்வளவு சமாதானம் உள்ள மக்களா இருக்கணும். நீ சமாதானத்தின் தேவன் வேதத்துல எங்க பார் போட்டிருக்கு, அப்படிப்பட்ட தேவனை வணங்குற நாங்களும் சமாதானம் உள்ள மக்களா இருக்கும்படிக்கு எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் ஒவ்வொருத்தருக்குள்ளயும் வந்து இதனால வாசம் பண்ணும்படிக்கு உதவி செய்யும், சமாதானமா வாழும்படிக்கு உதவி செய்யும். இந்த எத்தனையோ ஆசீர்வாதங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரு, அதெல்லாம் எங்களுக்கு வல்லமையா எங்களுக்கு மத்தியில செயல்படும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்யும் தேவனே. இந்த நாள்ல அறியாத மக்களுக்காக ஜபிக்கிறோம், இன்னும் இந்த உலகத்தையே பிடிச்சுக்கிட்டு இந்த உலகம் நிம்மதியை கொடுக்கும்னு நம்பிக்கிட்டு இருக்கிற மக்கள் உள்ளங்களுக்காக ஜபிக்கிறோம். அவர்கள் உலகத்தை வெறுத்து ஆண்டவர உம்மை தேடி வரும்படிக்கு, உம்மிடத்துலதான் நிம்மதி உண்டு, உம்மிடத்துலதான் சமாதானம் உண்டுன்னு உங்க நாடி வரும்படிக்கு எல்லாருக்கும் உதவி செய்யும். இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல தேவனே.
ஆமென்.